ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். நம் தேவனாகிய கர்த்தர் அவருடைய பிள்ளைகளாயிருக்கிற நம் ஒவ்வொருவரையும் பெரிய ஆசீர்வாதங்களினால் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். அதற்கு நாம் ஒவ்வொருவரும் பாத்திரவான்களாய் காணப்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். இந்த செய்தியின் மூலமாக நாம் எப்படிப்பட்ட பாத்திரவான்களாயிருந்து கர்த்தருடைய நன்மைகளை சுதந்திரிக்க முடியும் என்பதை அறிய முடியும். ஜெபத்துடனே கேளுங்கள், பாத்திரவான்களாய் மாறுங்கள், கர்த்தருடைய நன்மையை அனுபவியுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன். கர்த்தர் இந்த மாதத்தில் நமக்கு வாக்குத்தத்தமாக கொடுத்த வசனத்தை நம்ம கடந்த வாரத்திலே நம்ம சிந்திச்சோம். கர்த்தர் இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்று நமக்கு சொல்லியிருக்கிறார். ஆமேன். பெரிய காரியங்களை செய்கிறவர். நம்முடைய வாழ்க்கையில் நாளுக்கு நாள் பெரிய பெரிய நன்மைகளை நமக்கு தருகிறவர். என நம்முடைய ஆண்டவர் பெரியவராய் இருக்கிறபடியால் பெரிய பெரிய நன்மைகளை அவர் நமக்கு செய்கிறவர். நாள்தோறும் நம்மை இன்னும் புதிய ஆசீர்வாதங்களினால் நம்மை நிறைத்து நடத்துகிறவராக நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தரவுக்கு பெரிய காரியங்களை செய்வதற்கு நம்முடைய வாழ்க்கையின் பல பகுதிகளையும் கர்த்தர் கவனித்து பார்ப்பார். இன்னைக்கு வேதத்திலே ஒரு குடும்பத்தில் கர்த்தர் செய்த ஒரு பெரிய காரியம் என்ன சொல்ல போனால், பைபிளிலே எழுதப்பட்ட கிரேட்டஸ்ட் மிரக்கிள், கர்த்தர் செய்த ஒரு குடும்பத்திற்கு ஏன் செய்தார் என்பதை நம்ம கவனிக்க போறோம். வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 11 அதிகாரம் முதல் 3 வசனங்களை வாசிப்போம்.
மரியாளும் அவள் சகோதரியாகிய மார்த்தாலும் இருந்த பெத்தானியா கிராமத்தில் உள்ளவனாகிய லாசரு என்னும் ஒருவன் வியாதிப்பட்டிருந்தான். கர்த்தருக்கு பரிமள தைலம் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தவள் அந்த மரியாளே. அவளுடைய சகோதரனாகிய லாசரு வியாதியாயிருந்தான். அப்பொழுது அவனுடைய சகோதரிகள், ஆண்டவரே, நீ சிநேகிக்கிறவன் வியாதியாயிருக்கிறான் என்று சொல்ல அவரிடத்திற்கு ஆள் அனுப்பினார்கள்.
இங்கே பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவனிடத்தில் ஒரு நாள் மரியாள் என்ற ஒரு பெண்ணும் அவருடைய சகோதரியாயிருக்கிற மார்த்தாளும் ஒரு செய்தி அனுப்புகிறார்கள். அவர்களுக்கு இருக்கிற ஒரே சகோதரன் லாசரு, இவன் வியாதியாயிருந்து சரீரத்திலே மிகவும் பாதிக்கப்பட்ட நிலைமையில் இருந்தான். ஆகையினாலே அவனை இயேசு கிறிஸ்து சுகமாக்க வேண்டும் என்று எதிர்பார்த்து, நீ சிநேகிக்கிறவன் வியாதியாயிருக்கிறான் என்று ஒரு செய்தியை இயேசு கிறிஸ்துவுக்கு அனுப்பினார்கள். இதற்கு இயேசு கிறிஸ்து செய்த பதில் அதே அதிகாரத்தில் 11 அதிகாரத்தில் 41 வசனத்திலிருந்து நாம் வாசிக்கலாம்.
அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்டிருந்த கல்லை
எடுத்து போட்டார்கள்.
இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து
பிதாவே,
நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன்.
ஆனாலும்
நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்றார்.
இவைகளை சொன்ன பின்பு
லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார்.
அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான்.
அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலைகளினால் கட்டப்பட்டிருந்தது.
போதும். இங்கே பார்க்கும் பொழுது, நீ சிநேகிக்கிறவன் வியாதியாயிருக்கிறான் என்று ஒரு செய்தி, அதாவது அந்த சகோதரிகள் எதிர்பார்த்ததெல்லாம் இயேசு கிறிஸ்து அந்த வியாதியிலிருந்து லாசருவை சுகமாக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தாங்க. இந்த இடத்தில் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு செய்த அற்புதம், அவன் மரித்து கர்த்தர் அவனை 4வது நாள் ஜீவனோடு அவனை உயிரோடு கூட எழுப்பினார். மிகப்பெரிய அற்புதம், வேதத்தில் எழுதப்பட்ட அற்புதங்களிலேயே மிகப்பெரிய அற்புதம் இதுதான். மரித்த ஒரு மனுஷனை 4 நாட்களுக்கு பிறகு இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழுப்பினதான ஒரு காரியம், மிகப்பெரிய ஒரு காரியத்தை செய்தார். இந்த மார்த்தாள், மரியாள், லாசரு இவர்கள் ஒரு குடும்பம், குடும்பம் என்றால் சகோதர சகோதரிகள். இவர்களுக்கு பெற்றோர் இருந்ததாக எங்கும் வேதத்தில் எழுதப்படவில்லை. இவர்களை குறித்து சொல்லப்பட்ட எந்த குறிப்பிலேயும் பெற்றோர் இருந்ததாக சொல்லப்படவில்லை. பெற்றோரை இழந்த வாலிப சகோதர சகோதரிகள் இவர்கள். இதிலே மார்த்தாள் கண்டிப்பாக மூத்தவளாக இருந்திருக்க வேண்டும். ஏனென்றால் முதல் சம்பவத்தில் அதன் பின்னால வாசிக்கும் போது நீங்க பார்ப்பீங்க, மார்த்தாள் மூத்த சகோதரியாக இருந்திருக்க வேண்டும், பின்பு மரியாளும் அல்லது லாசரும் இருந்திருக்கலாம். இப்படிப்பட்ட இந்த சகோதரிகள், இவங்க மூணு பேருடைய வாழ்க்கையிலும் இந்த அற்புதம் மிகப்பெரிய ஒரு அற்புதம். இது மூணு பேருக்குமே மிகப்பெரிய ஒரு அற்புதம். லாசருவை பொறுத்த மட்டிலே இந்த அற்புதம் அவனுக்கு ஒரு மறுவாழ்வு. இல்லையா, அவனுடைய வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, இறந்துட்டான். அவனுக்கு ஒரு மறுவாழ்வை கர்த்தர் கொடுத்தார். லாசருவை பொறுத்த மட்டில் இது ஒரு மறுவாழ்வு. மார்த்தாள், மரியாள் அவர்களை பொறுத்த மட்டிலே இது அவர்கள் எதிர்காலம். ஏன்னா பெற்றோர் கிடையாது, வாலிப பெண்கள். இவங்களுக்கு ஒரு திருமணம் ஏதாவது விஷயம் என்றால் இந்த லாசரு தான் முன்னால் இருந்து எல்லா வேலைகளையும் கவனிக்கணும், இந்த லாசரு தான் எல்லா விஷயத்தையும் போய் மாப்பிள்ள வீட்டில் பேசணும், இப்படி பல விஷயங்களை செய்ய வேண்டிய மிக பொறுப்பில் இருக்கிறதான ஒரே ஆண்மகன் அந்த வீட்டில். அப்போ லாசருவை பொறுத்த மட்டிலே அவனுக்கு இது ஒரு மறுவாழ்வு. மார்த்தாளுக்கும் மரியாளுக்கும் பொறுத்த மட்டிலே இந்த உயிர் தேடுதல் என்பது அவர்கள் எதிர்காலம். அவன் இல்லை, நம்மளுடைய எதிர்காலமே மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாய் போகிறதற்கான சூழ்நிலை இருந்துச்சு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இயேசு கிறிஸ்து இந்த லாசருவை மரித்தோரிலிருந்து எழுப்பி இந்த மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை இவர்களுக்கு செய்திருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம கூட அற்புதங்களை கர்த்தரிடத்தில் எதிர்பார்க்கிறோம். ஏதாவது ஒரு அற்புதம் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நமக்கு தேவையாக இருக்கிறது. நம்ம சொந்த பலத்தினால், ஞானத்தினால், திறமையினால் நம்ம எல்லாத்தையும் சாதிச்சது கிடையாது. நமக்கும் அற்புதங்கள் தேவையாக இருக்கிறது. நம்முடைய ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறவர், நம்முடைய ஆண்டவர் ஆசீர்வாதங்களை கொடுக்கிறவர். அவரை பொறுத்த மட்டிலே ஆசீர்வாதம் என்பது சாதாரணமான விஷயம். அனாவசியமாக நமக்கு ஆசீர்வாதங்களை அவர் அள்ளி கொடுக்கிறவர். இதுல அவருக்கு பட்சாபாதம் இல்லை. இன்னும் சொல்ல போனால் நன்மைகளை வழங்குகிறதிலே நம்முடைய ஆண்டவர் ஒரு தயாள பிரபு. ஏராளமான நன்மைகளை வாரி வழங்குகிறவர் நம்முடைய ஆண்டவர். அதிலே அவருக்கு இணை யாரும் கிடையாது. இப்ப பாத்தீங்கன்னா மத்தேயு 5:45 வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும், அவர் எப்படி நன்மை செய்கிறார் என்பதற்கு அவருடைய நன்மையின் மேன்மை நம்ம புரிய முடியும். வாசிக்கலாம், 5:45.
இப்படி செய்வதினால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும்
நல்லோர் மேலும்
தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும்
அநீதி உள்ளவர்கள் மேலும்
மழையை பெய்ய பண்ணுகிறார்.
பாருங்க, அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தம்முடைய சூரியனை உதிக்க பண்ணுகிறார். நீதி உள்ளவர்கள் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள், நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள், இன்னும் கர்த்தரையே தங்கள் தெய்வமாய் அடையாமல் இருக்கிறவர்கள், அவர்களுக்கும் சேர்த்து தம்முடைய மழையை அவர் பெய்ய பண்ணுகிறார். நம்முடைய ஆண்டவர் நன்மை செய்கிறதில் தயாளமானவர். தம்மை பின்பற்றுகிறவர்களுக்கு நன்மை செய்கிறார், பின்பற்றாதவர்களுக்கு கூட ஏராளமான நன்மை செய்கிறார். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று வேதம் சொல்லுகிறது. தேவ பிள்ளைகளுக்கு மட்டும்தான் குழந்தை பிறகுதா? கிடையாது. கர்த்தரை அறியாதவர்களுக்கும் குழந்தைகள் பிறக்கிறது. கர்த்தரை அறியாதவர்களும் ஆரோக்கியமா இருக்கிறாங்க. கர்த்தரை அறியாதவர்களுக்கும் கர்த்தருடைய சூரியன் உதிக்கிறது. கர்த்தரை அறியாதவர்களுக்கும் அவருடைய மழை பெய்கிறது. கர்த்தரை அறியாதவர்களுக்கும், இன்னும் சொல்லப்போனா கர்த்தரை வெறுக்கிறவர்களுக்கும் கூட அவர் நன்மை செய்து கொண்டுதான் இருக்கிறார். அப்போ அவர் நன்மை செய்கிறதில் தயாளம் உள்ளவர். ஆனா ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும், ஒரு கர்த்தரை அறியாத ஒரு மனுஷனுக்கு ஒரு நன்மையை கர்த்தர் செய்கிறதற்கும், கர்த்தரை அறிந்திருக்கிற ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளை ஒரு நன்மையை பெறுகிறதற்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குது. எப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்த்தரை அறியாதிருக்கிற ஒரு நபருக்கு ஒரு நன்மை கிடைக்கிறது என்றால் அது சுத்த கிருபை. கிருபையா செய்கிறார். கிருபையாய் சூரியன் உதிக்கிறது, கிருபையாய் மழை பெய்கிறது, கிருபையாய் அவங்களுடைய வாழ்க்கையில் ஆரோக்கியம் இருக்கிறது, கிருபையாய் அவங்களுடைய செய்கிற தொழில்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறது, கிருபையாய் அவங்களுடைய வேலைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், கிருபையாய் அவங்களுக்கு சுகத்தை கொடுக்கிறார், கிருபையாய் அவருடைய வீடுகளில் குழந்தைகளை கொடுக்கிறார், கிருபையாய் நன்மை செய்கிறார். இதெல்லாம் கிருபை. யாருக்கு? கர்த்தரை அறியாதவங்களுக்கு அது கிருபையா செய்கிறார். ஆனால் என்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய கிருபையினாலே நம்ம ரட்சிக்கப்பட்டு விட்டோமோ, அப்ப நம்ம உச்சக்கட்ட கிருபையை நம்ம அடைஞ்சிட்டோம். நம்முடைய வாழ்க்கை நம்ம ரட்சிப்பு என்பது வரும்பொழுது கர்த்தருடைய உச்சக்கட்ட கிருபையை நாம் அடைகிறோம். எபேசியர் 2:5-8 தான் சொல்லுகிறது, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. அப்ப கர்த்தர் தம்முடைய உச்சக்கட்டமான கிருபையை நம்முடைய வாழ்க்கையில் ரட்சிப்பு என்கிற அந்த கட்டத்திலே நமக்கு கொடுத்து விடுகிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அதற்கு பிறகு நம்முடைய வாழ்க்கையில் எல்லாமே கிருபை 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 என்று சொல்லி இருந்துவிடக்கூடாது. கிருபையினாலதான் நம்ம வாழ்கிறோம், கிருபையினாலதான் நம்ம நிர்மூலமாகாம இருக்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் அந்த கிருபைன்னு ஒரே ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணணுமே தவிர மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாது. நம்ம எல்லா தப்பையும் செஞ்சுட்டு ஆண்டவரின் மேல் கிருபையாயிலும் மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது இல்லையா? நம்ம இஷ்டம் போல வாழ்ந்துட்டு ஆண்டவரின் மேல் கிருபையாயிரும் மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. கிருபையை யூஸ் பண்ணணும், மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. அப்ப கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் தம்முடைய கிருபையினால் ரட்சிப்பை கர்த்தர் கொடுத்து விட்ட பிறகு நம்ம காரியம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், நம்முடைய தகுதியை கர்த்தர் அதன் பிறகு பார்த்து நமக்கு ஆசீர்வதிக்கிறார். தகுதியை பார்க்கிறார். ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் ஒருவேளை கொஞ்சம் கிருபை ஜாஸ்தியா இருக்கும், ஆனால் போக போக கர்த்தர் என்ன செய்வார், அதெல்லாம் குறைத்துக் கொள்வார். இப்ப பாத்தீங்கன்னா உங்க வீட்டில் ஒரு சின்ன பிள்ளை இருக்கிறது என்றால் அந்த பிள்ளைக்கான எல்லாத்தையும் நீங்க தான் செய்வீங்க இல்லையா? ஒரு சாப்பாடு அப்படின்னா உடனே அந்த பிள்ளைக்கு சாப்பாடு பிளேட் எடுத்து சாப்பாடு வச்சு எல்லாம் பண்ணி எல்லா காரியத்தையும் நீங்க செய்யறீங்க. சாப்பிட்ட பிறகு அந்த பிளேட்டை கொண்டு போய் நீங்க கழுவுறீங்க, அந்த பிள்ளை ட்ரெஸ் மாத்தி விடுறீங்க இல்லையா? எல்லா சின்ன சின்ன வேலையும் எல்லாத்தையும் நீங்களே செய்யறீங்க. எந்த காரியத்தையும் அந்த பிள்ளைகிட்ட நீங்க எதிர்பார்க்கறது கிடையாது, எல்லாத்தையும் நீங்க செய்யறீங்க. ஏன்னா அது சின்ன பிள்ளை. ஆனா வளர 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 நீங்க என்ன செய்யறீங்க? உன் துணி எடுத்து ஒழுங்கா எடுத்த இடத்துல வைக்கின்றீங்க, உன் புக் எடுத்து ஒழுங்கா எடுத்த இடத்துல வைக்கின்றீங்க இல்லையா? சாப்பிட்ட பிறகு பிளேட்டை கொண்டு போய் ஒழுங்கா கழுவுற இடத்துல வைக்கின்றீங்க. அடுத்தது இன்னும் கொஞ்சம் வளர ஆரம்பிச்சோடனே நீயே கழுவி வைக்கின்றீங்க. இப்படி லெவல் என்ன செய்யுது? மாறுது. இதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட, ரட்சிக்கப்பட்டு ஆரம்பத்தில் கர்த்தர் நமக்காக எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருப்பார். ஆனால் போக 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 நம்ம வளர ஆரம்பிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய தகுதியை எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பார். நம்முடைய தகுதியை எதிர்பார்த்து, நம்முடைய தகுதியை பார்த்து 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 நம்மளை நடத்துவார். இதை நீ செய், அப்புறம் நான் செய்யறேன்னு. நீ பிளேட்டை கழுவு, நான் சாப்பாடு போடுறேன்னு இல்லையா? எல்லாத்தையும் அவரே செய்ய மாட்டார். நீ ஒரு வேலையை செய், அடுத்ததை நான் உனக்கு செய்யறேன். ஒவ்வொரு காரியம் நம்மிடத்திலே கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இன்றைக்கும் சொல்லுகிறேன், நீங்கள் ரட்சிக்கப்பட்டு தேவ பிள்ளைகளாய் மாறி கர்த்தரை பின்பற்ற ஆரம்பித்த பிறகு இனி நம்மிடத்தில் சில விஷயங்களை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அதை மறந்துடக்கூடாது. அதை நம்ம வாழ்க்கையில் நம்ம சரியாய் செய்யும் பொழுது நிச்சயமாய் சொல்லுகிறேன், நம்முடைய வாழ்க்கை பரிபூரண ஆசீர்வாதத்தினால் நிறைந்திருக்கும். இப்ப இந்த இடத்திலே இன்றைக்கு லாஸ்ருவை இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பினது ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதம் என்று நான் சொன்னேன். இந்த மிகப்பெரிய அற்புதத்தில் இந்த மூன்று பேருமே ஃபேவர் அடைஞ்சிருக்கிறாங்க. லாஸ்ருவுக்கு அது மறுவாழ்வு, மார்த்தாளுக்கு மரியாளுக்கும் அது எதிர்காலம், அந்த உயிர் தெழுதல். அப்ப இது மூணு பேருக்குமே ஒரு பெரிய ஒரு ஃபேவர், மூணு பேருக்குமே ஒரு பெரிய நன்மை ஆசீர்வாதம் அடைஞ்சிருக்கிறாங்க. இப்ப இந்த மூணு பேருடைய வாழ்க்கையில் காணப்பட்ட முக்கியமான சில குவாலிட்டிஸ், நல்ல தன்மைகள், அதை நம்ம கொஞ்சம் கவனிக்கணும். இப்ப நம்ம ஒவ்வொன்றாக கவனிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10:38 வாசிப்போம். லூக்கா 10:38
பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார்.
அங்கே
மார்த்தாள் என்னும் பேர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள்.
இயேசு கிறிஸ்து பெத்தானியா என்கிற கிராமத்தை நோக்கி கடந்து போகிறார். அப்பொழுது அந்த கிராமத்தில் இருந்ததான ஒரு பெண் மார்த்தாள் இயேசு கிறிஸ்துவை தன் வீட்டில் ஏற்றுக்கொண்டாள். இது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த மூணு பேருக்குமே ஏதாவது ஒரு விதத்தில் ஒருத்தர் ஸ்பெஷலா இருக்கிறாங்க. நம்ம பல நேரத்தில் இந்த மார்த்தாளை நம்ம குறை சொல்லிக்கிட்டே இருப்போம். மரியாள ஸ்பெஷலா நினைச்சிட்டு மரியாள ஒரு தூக்கு தூக்கி மார்த்தாள் நம்ம என்னைக்குமே தப்பாவே நினைப்போம். ஆனால் மார்த்தாள் கிட்ட இருக்கிற சுபாவம் மரியாள் கிட்ட கிடையாது. புரியுதுங்களா? மரியாள் கிட்ட இருக்கிற சுபாவம் மார்த்தாள் கிட்ட கிடையாது. லாசர் கிட்ட இருக்கிற சுபாவம் மார்த்தாள் மரியாள் கிட்ட கிடையாது. லாசருவை நம்ம எப்பவுமே மோசமா தான் நினைப்போம், சாதாரணமா தான் நினைப்போம். இன்னைக்கு லாசர் கிட்ட நல்ல காரியம் இருக்குது, எல்லாத்தையும் நான் சொல்ல போறேன். அப்ப இந்த மார்த்தாள் கிட்ட இருக்கிற ஒரு நல்ல ஒரு காரியம், இயேசு கிறிஸ்து அந்த கிராமத்திலே அவர் பாட்டுக்கு ஊழியம் செஞ்சுட்டு போயிட்டு இருக்கிறார். அவர் அந்த வழியை ஊழியம் செய்கிறார், அவ்வளவுதான். இவங்களுக்கு அவர் அறிமுகமானவர் கிடையாது, அந்த கிராமத்தில் இவங்க இருக்கிறாங்க, அவ்வளவுதான். ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த கிராமத்தில் அவர் ஊழியம் செய்து கொண்டு போகும் பொழுது இயேசு கிறிஸ்துவை விரும்பி தன் வாழ்க்கையிலே தன் வீட்டிலே அவரை கூப்பிட்டு அவருக்கு உபசரித்து அவருக்கு வேண்டிய நன்மைகளை செய்ய வேண்டும் என்று தன் இருதயத்தை திறந்தவள் இந்த மார்த்தாள் தான். என்றைக்குமே சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்துவை அக்செப்ட் பண்ணிக்கிறதான ஒரு பெரிய கிருபை இது மார்த்தாள்கிட்ட இருந்ததை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். அக்செப்டன்ஸ், இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையிலே நிறைய அக்செப்ட் பண்ணிக்கணும். இன்னைக்கு சிலருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவை அக்செப்ட் பண்ற லெவல் வித்தியாசமா இருக்கும். சிலர் ஏற்றுக்கொள்வதற்கே தயங்குறாங்க இல்லையா? நம்ம கர்த்தரை பத்தி சொல்றோம், ஆனா நிறைய பேர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கே தயங்குறாங்க. ஏன்? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் இப்ப வாழ்ற வாழ்க்கை நம்ம திரும்பி வாழ முடியாது, கட்டுப்பாடுகள் வரும். இப்ப நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கையை ஃப்ரீயா செய்ய முடியாது. அதனால சிலர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள தயங்குவாங்க. இது ஒரு லெவல். சிலர் இருப்பாங்க ஏற்றுக்கொள்வாங்க, ஆனா ஒரு டிஸ்டன்ஸ்லயே அவரை வச்சிருப்பாங்க, ரொம்ப க்ளோஸா அவரை வேற வச்சிட மாட்டாங்க, ஒரு தூரத்திலேயே அவரை வச்சு பாத்துக்குவாங்க. ஏன் ரொம்ப க்ளோஸா வந்தா நம்ம ரொம்ப அவருக்கு கமிட்டடா நம்ம இருக்க வேண்டியிருக்கும். சும்மா அப்படியே வந்தோமா போனோமா, சும்மா ஒரு நாள் பைபிள் படிச்சோமா, கொஞ்சம் ஜெபம் பண்ணமா, சும்மா சர்ச்சுக்கு போனோமா வந்தோமா, ஒரு டிஸ்டன்ஸ் ஒரு லெவல் வச்சுக்குவாங்க. ஆனால் இன்னொரு சிலர் அவரோட ஒரு க்ளோஸ் வாக், தினந்தோறும் அவரோடு கூட ஒரு உறவு, தினந்தோறும் ஜெபம் பண்ணுவது, தினந்தோறும் வேதத்தை வாசிப்பது, எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் கர்த்தரை முன்வைத்து செய்வது, எந்த ஒரு சின்ன காரியமானாலும் இது தேவ சித்தமா தேவ சித்தமா இருக்காதோ யோசிக்கிறது. இப்படி பல காரியங்கள், எந்த காரியமான உடைய காரியத்தில் எல்லாவற்றிலும் இயேசு கிறிஸ்துவை முன்வைத்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை, இது ஒரு லெவல் இருக்கு. இப்படி பார்க்கும்பொழுது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதத்தில் இருக்கிறாங்க. இந்த மார்த்தாளை பொறுத்த மட்டிலே இயேசு கிறிஸ்துவர் அந்நியர் தான், அந்த வழியே அவர் ஊழியம் செஞ்சுட்டு போறாரு. அவரை கூப்பிட்டு ஏதோ தண்ணி கொடுத்து அனுப்பியிருக்கலாம், சாதாரணமா அவரை ஒரு ஜஸ்ட் ரிசீவ் பண்ணி ஏதோ ஒரு காஃபி கொடுத்து அனுப்பியிருக்கலாம். ஆனால் இந்த மார்த்தாள் அப்படி எல்லாம் செய்யல, தன் வீட்டுக்கு அவரை வரவழைத்து அவருக்கு விருந்து கொடுக்க, அவருக்கும் அவருடைய சீஷர்களுக்கும் விருந்து கொடுப்பதற்கு தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுகிறாள். இது மாதிரி அவரை அழைப்பது என்பது முக்கியம். நம்முடைய வாழ்க்கையில் மிக நெருக்கமாய் அழைக்க வேண்டியது மிக முக்கியம். வேதத்தில் நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா யாரெல்லாம் அவரை நெருக்கமாய் அழைச்சாங்களோ அவங்க எல்லாருமே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த அழைப்பது என்பது சாதாரண விஷயம் கிடையாது. சொல்லுகிறேன், இந்த வர்ஷிப் நேரத்தில் உங்களுக்கு நான் சொல்றது அதுதான், உங்கள் உள்ளத்துல அவரை நெருக்கமாய் அழைத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே எனக்குள்ள நிறைஞ்சிருங்க, என் வாழ்க்கையில நிறைஞ்சிருங்க, என் கூடவே இருங்க. இதெல்லாம் அழைப்பு. அவரை நம்ம அழைக்கிறோம், அவர் நம்ம கூட இருப்பார், அவர் விரும்புகிறார். ஆனாலும் கூட நம்ம விருப்பத்தை பார்த்துதான் அவர் என்னைக்குமே இருப்பார். என்னைக்குமே இயேசு கிறிஸ்து பலவந்தமே பண்ண மாட்டார், ஃபோர்ஸ் பண்ணி நமக்குள்ள அவர் நெருங்கி இருக்க மாட்டார். ஒரு லெவல்ல நம்ம கூட அவர் இருக்க விரும்பினாலும் நம்ம கூட இருக்கணும் நாம விரும்புறோமான்றதையும் அவர் பார்ப்பார். நம்ம எந்த அளவுக்கு விருப்பப்படுகிறோமோ அந்த லெவலுக்கு அவர் நம்மோடு இருப்பார். அவர் ரொம்ப ஒரு ஜென்டிலானவர். அவர் என்னைக்குமே அட்வான்டேஜ் எடுக்க மாட்டார் நம்ம லைஃப்ல. நம்ம எந்த லிமிட் அவருக்கு கொடுக்கிறோமோ அந்த லிமிட்ல தான் இருப்பார். வாசல் வரைக்கும் நம்ம அவர் இடம் கொடுத்தோம்னா வாசல் எரிப்பார். ஃபர்ஸ்ட் ரூம் வரைக்கும் நம்ம இடம் கொடுத்தோம்னா அந்த ரூம் வரைக்கும் இருப்பார். ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்தோம்னா ஃபுல்லா இருப்பார். நம்ம லைஃப்ல எந்த லெவலுக்கு நம்ம அவருக்கு இடம் கொடுக்கிறோமோ அந்த லெவல் வரைக்கும் அவர் ஆக்குபை பண்ணுவார். நம்ம இடம் கொடுக்காத இடத்திற்கு அவள் ஒருபோதும் அவர் பலவந்தமாய் நுழையவே மாட்டார். இதுதான் நம்முடைய ஆண்டவர். அப்ப இந்த இடத்துல பார்க்கும் பொழுது அழைப்பது, நம்முடைய வாழ்க்கையில க்ளோஸா ஏற்றுக்கொள்வது மிக முக்கியம். ஒருத்தருக்கு இயேசு கிறிஸ்துவை தன் வாழ்க்கையில க்ளோஸா ஏற்றுக்கொள்வதற்கு என்ன ரீசன் தெரியுமா? ஏற்றுக்கொள்வதற்கும் ஏற்றுக்கொள்ள மறுப்பதற்கும் பைபிள் ரீசன் இருக்குது. ஏன் சிலர் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள், ஏன் சிலர் சந்தோஷமாய் ஆண்டவரே கூட இருந்து தைரியமா சொல்றாங்க, ரீசன் இருக்குது. என்ன தெரியுமா? வாசிங்க யோவான் சுவிசேஷத்திலேயே 3:20-21 வசனங்களை வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 3:20-21.
பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான். தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியினிடத்தில் வராதிருக்கிறான். சத்தியத்தின்படி செய்கிறவனோ தன் கிரியைகள் தேவனுக்குள்ளாக செய்யப்படுகிறதென்று
வெளியாகும்படிக்கு
ஒளியினிடத்தில் வருகிறான் என்றார்.
பாருங்க, பொல்லாங்கு செய்கிற மனுஷன் தன்னுடைய கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு இயேசு கிறிஸ்துவிடத்தில் நெருங்கி வருகிறதற்கு யோசிக்கிறான். ஆனால் ஒருவன் சரியான ஒரு காரியத்தில் இருந்தால் அந்த ஒளியினிடத்தில் அவன் நெருங்கி வருகிறான். இதுதான் ரீசன். அப்ப இதுல என்ன தெரிகிறது என்றால், இந்த மார்த்தாளுடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவை தன் வீட்டுக்கு வரும்படி அவள் அழைக்கிறாள் என்றால் அவளுடைய வாழ்க்கை ஒரு சுத்தமான வாழ்க்கை. ஆமென். அவ்வாழ்க்கை ஒரு சுத்தமான வாழ்க்கை. இயேசு கிறிஸ்துவை தைரியமாய், ஆண்டவரே நீர் என் வீட்டுக்கு வாரும், நான் உமக்கு உணவு கொடுக்கிறேன், என் வீட்டில் வந்து இளைப்பாறி விட்டு செல்லும் என்று தன் வீட்டிலே அந்த கிராமத்தில் இருக்கிற யாரும் அவரை அழைக்கல. ஆனால் இவள் தன் வீட்டிலே இயேசு கிறிஸ்துவை அழைக்கிறாள் என்றால் தன் கிரியைகளிலே அவள் சரியாயிருக்கிறாள். தன் கிரியைகளில் கண்டிக்கப்படாதபடிக்கு அவள் ஒளியிடத்தில் வராத ஒரு நிலைமை அல்ல, தன் கிரியைகளில் அவள் சுத்தமாய் இருந்ததினாலே தைரியமாய் இயேசு கிறிஸ்துவை தன் வீட்டிற்குள் அவளால் அழைக்க முடிஞ்சது. அதனால் இந்த நாட்களில் ஒன்னு தெரியுது, மார்த்தாள் ஏன் அழைச்சா? அவள் லைஃப் நல்லா இருந்துச்சு. ஆமீன். அவள் லைஃப் நல்லா இருந்துச்சு. அதனாலதான் தைரியமா இயேசு கிறிஸ்துவை, ஆண்டவரே வாங்க எங்க வீட்டுக்கு, வாங்க எங்க வீட்டில் வந்து தங்கிடுங்க, எங்க வீட்டில் வந்து சாப்பிடுங்க, எங்க வீட்டுக்கு வாங்க, தைரியமாய் அவளால் அழைக்க முடிந்தது. இன்னைக்கு சொல்லுகிறேன், உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தரை அழைங்க. என்னைக்கோ ஒரு நாள் ரட்சிக்கப்பட்ட நாள் நான் இயேசு கிறிஸ்துவை வீட்டில் அழைச்சிட்டேன், அப்படி அல்ல. தினசரி கர்த்தர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே இன்னைக்கு இதனாலெல்லாம் நீங்க என் கூட இருக்கணும்ப்பா, சொல்லணும். இதனாலெல்லாம் நீங்க என் கூட இருக்கணும். என்னைக்கோ ஒரு நாள் கர்த்தரை நான் அழைச்சிட்டேன்னு சொல்லாதீங்க. டெய்லி லைஃப்ல ஆண்டவரே இன்னைக்கு நீங்க என் கூட இருக்கணும்ப்பா, இன்னைக்கு நான் அந்த காரியத்தை செய்யற நீங்க கூட இருக்கணும், இன்னைக்கு என் கூட இருக்கணும், என் கூட இருக்கணும். ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தரை நீங்கள் கூப்பிடுங்கள். அப்படி கூப்பிடும் பொழுது கர்த்தர் பிரியமாய் இருப்பார். நீங்கள் செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலேயும் கர்த்தர் கண்டிப்பாய் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். வேதத்துல பாத்தீங்கன்னா அவர் அழைச்சவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுல அழைக்கும் ஒரு தாவீதுடைய வாழ்க்கையில் ஒரு சம்பவத்தை காண்பிக்கிற பாருங்க. 101 சங்கீதத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். சங்கீதம் 101:2 வசனங்களை வாசியுங்கள்.
இரக்கத்தையும் நியாயத்தையும் குறித்து பாடுவேன். கர்த்தாவே உமை கீர்த்தனம் பண்ணுவேன். உத்தமமான வழியிலே விவேகமாய் நடப்பேன். எப்பொழுது என்னிடத்தில் வருவீர். என் வீட்டிலே உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்ளுவேன்.
பாருங்க, தாவீதுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அவன் கூட இருக்கணும்னு அவன் விரும்பினான். ஆனால் அவனுக்குள்ள ஒரு கான்சியஸ் இருந்துச்சு, கர்த்தர் என் கூட இருக்கிறதுக்கு நான் சரியா இருக்கிறேனா, என் கூட அவர் வருவாரா, கூப்பிட்டா வருவாரா. உடனே அவனை ஃபர்ஸ்ட் ப்ரீவியஸாவே தன்னை கமிட் பண்றான், கர்த்தருக்கு தன்னை கமிட் பண்றான். பாருங்க, இரக்கத்தையும் நியாயத்தையும் குறித்து நான் பாடுவேன் ஆண்டவரே, கர்த்தாவே உமை கீர்த்தனம் பண்ணுவேன், உத்தமமான வழியில விவேகமாய் நடப்பேன், எப்பொழுது என்னிடத்தில் வருவேர், என் வீட்டிலே உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்ளுவேன். அதுக்கு பிறகு அந்த சங்கீதம் ஃபுல்லா நீங்க படிச்சு பாருங்க, இப்ப படிக்க நேரம் இல்லை. தீங்கான காரியத்தை என் கண்முன் வைக்க மாட்டேன், வழி விலகுகள் செய்கிறதை நான் வெறுக்கிறேன், அது என்னை பற்றாது, மாறுபாடான இருதயம் என்னை விட்டு அகல வேண்டும், பொல்லாதவனை அறிய மாட்டேன் சொல்லிட்டே போறாரு. அந்த சங்கீதம் ஃபுல்லா நீங்க பாத்தீங்களா, தன்னை எப்படியெல்லாம் கரெக்ட் பண்ணிக்கிறனோ அந்த அளவுக்கு கரெக்ட் பண்றதுக்கு அவர் வாலண்டியரா தன்னை அர்ப்பணிக்கிறார். அவருடைய நோக்கம் என்ன தெரியுமா, எப்படியெல்லாம் என்ன கமிட் பண்ணணும், கமிட் பண்றேன், ஆனா எனக்கு வேண்டியது என் ஆண்டவரே வீட்டுக்கு வரணும், என் கூட இருக்கணும். அதான் அவருடைய ஆசை. அதுக்கு நான் இரக்கத்தை நான் சிநேகிப்பேன், மாறுபாடான காரியத்தை பேச மாட்டேன், மாறுபாடான யோசிக்க மாட்டேன், பொல்லாதவனை சகிக்க மாட்டேன், இதெல்லாம் செய்ய மாட்டேன், உமை நான் பாடுவேன், உமை துதிப்பேன், நான் எதெல்லாம் உமக்கு பிரியமானதோ அதெல்லாம் நான் செய்வேன், உங்க பிரியம் இல்லாததெல்லாம் நான் செய்ய மாட்டேன். ரெண்டையும் கொண்டு வருவாரு பாருங்க, இரக்கத்தை நியாயத்தையும் பாடுறது கர்த்தருக்கு பிரியமானது. அப்ப நான் பிரிய உமக்கு பிரியமானதையும் நான் செய்வேன், உமக்கு பிரியமில்லாத மாறுபாடான காரியங்களை விட்டு நான் விலகி இருப்பேன். ஆண்டவரே நீர் எப்பொழுது வருவீர்? ஆண்டவரே என் வீட்டில் வந்து தங்கிரும், என் வீட்டுக்கு வாங்க, என் கூட இருங்க. இன்னைக்கு சொல்லுகிறேன், அந்த வாஞ்சை தான் அவனை மிகப்பெரிய ஒரு மனுஷனாய் மாற்றியது. தாவீதுடைய வாழ்க்கையிலே அந்த வாஞ்சை அவருக்கு பிரியமானது எப்பொழுது நான் செஞ்சு எப்படியாவது அவரை என் பக்கத்தில் தங்க வச்சுக்கணும், அந்த வாஞ்சை தான் அவனை மிகப்பெரிய ஒரு மனுஷனாய் மாற்றியது. இன்னைக்கு சொல்லுகிறேன், கர்த்தர் ஒருவர் உங்கள் கூட எப்பொழுதும் இருப்பாரானால் நீங்க பெரிய மனுஷனாயிடுவீங்க. ஆமென். கர்த்தர் ஒருத்தர் மட்டும் உங்க கூட இருப்பாரானால் நீங்க கண்டிப்பா பெரிய மனுஷனாயிடுவீங்க. உங்களை யாரும் தடுக்க முடியாது. கர்த்தர் உங்களை பெரிய மனுஷராய் மாற்றுவார், ஆசீர்வதிப்பார். கர்த்தரை கூப்பிடணும். பைபிளை கூப்பிட்டு நிறைய ஆட்கள் இருக்கிறாங்க. நிமிஷம் ஒரு எக்ஸாம்பிள் அப்படி வேகமா போறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் முதல் ரெண்டு வசனங்களை நீங்க கவனிச்சு பார்த்தீங்களானால், கானாவூர் கல்யாண வீடு இல்லையா, அந்த கானாவூர் கல்யாண வீட்டிலே பார்க்கும் பொழுது இரண்டாம் வசனம் சொல்லுகிறது, யோவான் 2:2 சொல்லுகிறது, இயேசுவும் அவருடைய சீஷர்களும் அந்த கல்யாண வீட்டிலே அழைக்கப்பட்டிருந்தார்கள், இன்வைட் பண்ணாங்க. பிரச்சனை வர்றதுக்கு முன்னாலே இயேசு கிறிஸ்துவை தங்க வாழ்க்கையிலே வீட்டிலே அழைச்சிருந்தாங்க, அந்த கல்யாணத்துக்கு அவரை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அதன் பிறகு பிரச்சனை வந்தது. உங்க வாழ்க்கையில நீங்க டெய்லி அவரை கூப்பிட்டுட்டே இருங்க, ஆண்டவர் இன்றைக்கு என் கூட இருங்க, இன்றைக்கு என் கூட இருங்க, இன்றைக்கு என் கூட இருங்க. ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், நீங்க டெய்லி ஆண்டவர் என் கூட இருங்கன்னு சொல்றதுனால உங்களுக்கு பிரச்சனையே வராதுன்னு அர்த்தம் கிடையாது. புரியுதா? உங்களுக்கு டெய்லி நீங்க கூப்பிடுறதுனால உங்க லைஃப்ல ப்ராப்ளமே வராதுன்னு அர்த்தம் கிடையாது. இயேசு கிறிஸ்துவை அவங்க கூப்பிட்டாங்க, கூப்பிட்டாலும் அந்த கல்யாண வீட்டில் அவர்களுக்கு குறைவு வந்தது, ப்ராப்ளம் வரும். ஆனா கண்டிப்பா ஒண்ணு தெரியணும், அந்த ப்ராப்ளத்தை கர்த்தர் சால்வ் பண்ணி கொடுப்பார். ஆமென். நீங்க ஏற்கனவே அவர் கூப்பிட்டு வைத்திருப்பீர்கள் என்றால் ப்ராப்ளம் வரும், ஆனால் கண்டிப்பாய் உங்கள் ப்ராப்ளத்தை அவர் சால்வ் பண்ணி கொடுப்பார். ஏன் நீங்க கூப்பிட்டீங்க, அதை கனப்படுத்தினீங்க, அதெல்லாம் அவர் உங்களை கனப்படுத்துவார். உங்க ப்ராப்ளத்தை கண்டிப்பா அவர் சால்வ் பண்ணி கொடுப்பார். இவங்களுக்கு வந்ததான அந்த பற்றாக்குறையை தீர்த்து வைத்தார். இது அவருடைய ஊழியத்தின் ஆரம்பம். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்து உயிரோடு கூட எழுந்தார். அந்த நாளிலே சீஷர்கள் பயந்து ஓடி ஒளிஞ்சாங்க, எல்லாரும் அறை விட்டு கூட ஒளிஞ்சு கொண்டாங்க. அன்னைக்கு சாயங்கால நேரத்திலே அவர் உயிர் தேடி, அன்றைக்கு சாயங்கால வேளையில் இயேசு கிறிஸ்துவை அவர் உயிரோடு எழுந்ததை அறியாமல் அவருடைய சீஷர்களில் ரெண்டு பேர் எம்மாவு என்கிற ஊரை நோக்கி, அந்த கிராமத்தை நோக்கி நடந்து போயிட்டே இருந்தாங்க. இயேசு கிறிஸ்து உயிர் தேடிந்தவராய் மகிமையான சரீரத்தோடு ஆனால் ஒரு மனித ரூபத்தில் காணப்பட்டு அவங்களோடு கூட நடந்து போறார். அந்த நபர் தன்னோடு கூட நடந்து வருகிற அந்த மூன்றாவது நபர், தன்னை பின்பற்றி கூடவே நடந்து ஒருத்தர் வருகிறாரே, இவர் இயேசு கிறிஸ்து என்று அந்த ரெண்டு சீஷர்களுக்கு புரியல. அவங்க பாட்டுக்கு புலம்பிட்டே போறாங்க. இந்த இயேசு இவரை நம்பி நம்ம வலையை விட்டு வந்தோம், மீனை விட்டு வந்தோம், எல்லாத்தையும் விட்டு வந்தோம், கடைசியில் இப்படி நம்ம எல்லாரையும் அம்போன்னு விட்டுட்டு இப்படி நம்மளை விட்டுட்டு அவர் பாட்டுக்கு சிலுவையிலே மரித்து போயிட்டாரே, இனி நம்ம என்ன செய்யறது, நம்ம வாழ்க்கை போச்சு, எதிர்காலம் போச்சு, இவ்வளவு நாள் மீன் பிடிக்கிறதெல்லாம் விட்டாச்சு, வலையை போச்சு, போட்டு போச்சு, எல்லாத்தையும் விட்டாச்சு, இப்ப திருப்பி நம்ம என்ன செய்யறது, இவரை நம்பி இவர்தான் எல்லாம் நினைச்சோம், கடைசியில் இவரே போயிட்டாரே, இனி என்ன செய்யறது, புலம்பிட்டே வந்துட்டு இருக்கிறான். அந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்து அவங்களோட கூட நடந்துகிட்டே வரார். நடந்து வருகிறவர் அவங்களுடைய வார்த்தைகள் அவரால் பொறுத்துக்கவே முடியல. அட பாவிங்களா, இவ்வளவு நாள் உங்களுக்கு எவ்வளவு காரியத்தை சொல்லிக் கொடுத்தேன், நான் மரிப்பேன்னு சொன்னேன், மூணாவது நாள் உயிரோடு எழுந்திருப்பேன்னு சொன்னேன், எத்தனை முறை அதை நான் சொல்லியிருக்கிறேன், எத்தனை நன்மைகளை உங்களுக்கு செஞ்சேன், எவ்வளவு முறை என் உயிர் தேடுதலை குறித்து நான் மறைமுகமாக வெளியரங்கமாக உங்களுக்கு பேசியிருக்கிறேன், ஆனாலும் இந்த நேரத்தில் இப்படி புலம்பிட்டு போனீங்களே, அவரால் சகிக்க முடியல. உடனே அவங்களோடு கூட பேசுகிறார். பேசி தீர்க்கதரிசிகள் ஏற்கனவே சொல்லி இருக்கிற அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்த வேத வசனங்களை எடுத்து காண்பித்து அவர்களை நினைப்பூட்டே வரார், கடிந்து கொள்ளுகிறார். தீர்க்கதரிசிகள் சொன்னதை விசுவாசிக்க கூடாத மந்த இருதயம் உள்ளவர்களே அவங்களை கடிந்து கொள்ளுகிறார். திட்டு வாங்கிட்டே அவங்க ரெண்டு பேர் வராங்க. இயேசு கிறிஸ்து அது இயேசு கிறிஸ்து தெரியல, ஆனால் அவருடைய திட்டு வாங்கிட்டு நடந்து வராங்க. கிராமம் வந்தது, ஆனால் அது கூட வர்றது இயேசு கிறிஸ்து தெரியல. பாத்தீங்க, மத்தேயு லூக்கா எழுதின சுவிசேஷம் 24 அதிகாரம் 28 வசனத்தில் வாசிக்கலாம். அத்தருணத்தில்
தாங்கள் போகிற கிராமத்துக்கு சமீபமானார்கள்.
தாங்கள் போகும் கிராமத்திற்கு சமீபமானார்கள்.
அப்பொழுது அவர் அப்புறம் போகிறவர் போல காண்பித்தார்.
நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு டெக்னிக்கா ஹேண்டில் பண்றாரு பாருங்க. அப்புறம் போகிறவர் போல காண்பித்தார்.
அவர்கள் அவரை நோக்கி நீர் எங்களுடனே தங்கியிரும். சாயங்காலமாயிற்று.
பொழுதும் போயிற்று என்று
அவரை வருந்தி கேட்டுக்கொண்டார்கள்.
கவனிங்க, இந்த இடத்துல நல்லா திட்டு வாங்கிட்டே வராங்க. திட்டிக்கிட்டே வர்றார். தீர்க்கதரிசிகள் சொன்னதை விசுவாசிக்க கூடாத மந்த இருதயம் உள்ளவர்களே, இப்படி எல்லாம் நல்லா திட்டிட்டே வர்றாரு. அவங்க இருதயத்துல அது வேலை செஞ்சுட்டு தான் இருந்துச்சு. அவர் சொன்ன வார்த்தைகள் கிரிய செய்து கொண்டு தான் இருந்தது. கடைசியில பாக்குறாரு, இவ்வளவு திட்டு திட்டினோம், இவ்வளவு வசனத்தை சொன்னோம், இப்ப நம்ம அப்படியே நேரா போற மாதிரி காட்டுவோம். உண்மையிலேயே இவங்க நம்மளை கூப்பிடுறாங்களா இல்லையான்னு ஒரு செக் பண்ணார், ஒரு டெஸ்ட் வச்சார். உண்மையிலேயே கூப்பிடுறாங்களா? இவராதான் அவங்கள தேடி வந்திருக்கிறாரீங்க. இவராதான் வந்து அவங்களுடைய அவிசுவாசத்தை போக்குறதுக்காக உங்க பின்னால வந்து கூடவே நடந்து அவங்களுடைய குறைவுகளை எல்லாம் சுட்டி காமிச்சு அவங்களுக்கு வசனத்தை விளக்கி கொடுத்து இவ்வளவு பண்ணிட்டே வந்தவர். இப்ப வந்த உடனே அந்த பர்டிகுலர் பிளேஸ் அவங்க கிராமத்துக்குள்ள டேர்ன் பண்ணணும், உள்ள போகணும். உள்ள போகிற இடம் வந்தோடனே அவரு கூடவே நடக்கல, அப்புறம் போகிறவர் போல காண்பித்தார். ஆனா அவருடைய உள் மனசுல அப்புறம் போகணும்னு எண்ணம் கிடையாது. அவருடைய உள்ளான மனசுலே அவங்களை நல்லா தூக்கி எடுக்கணும்னு தான் அவர் ஆசைப்படுறாரு. ஆனால் அதற்கு அவங்க இடம் கொடுக்கிறாங்களான்றத பாக்குறதுக்காக அப்புறம் போகிறவர் போல அப்படி ஸ்ட்ரைட்டா நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஆனா இவங்க பார்த்தாங்க, இவ்வளவு நேரம் வசனத்தை சொல்லிட்டு வந்தாரே, இவர் பாவம் தனியே எங்கேயோ போறாரு. சரி, இவரை கூப்பிட்டு இன்னைக்கு ராத்திரி தங்க வச்சு கொஞ்சம் சாப்பாடு கொடுத்து நாளைக்கு அனுப்பி வைப்போம். இவங்க யோசிச்சாங்க, அந்த லெவல்ல தான் யோசிச்சாங்க. யோசிச்சு கூப்பிட்டாங்க. சாயங்காலமும் ஆயிற்று, பொழுதும் போயிற்று, இது எங்களோடு கூட தங்கியிரும் என்று அவரை வருந்தி கூப்பிட்டாங்க. சாதாரணமா கூப்பிடல, வருந்தி கூப்பிட்டாங்க. நீ தயவு செய்து வாங்க, நீங்க எங்கேயோ போறீங்க, தனியா போயிட்டு இருக்கிறீங்க, வாங்க எங்களோடு வாங்க. சாயங்காலம் ஆயிடுச்சு, பொழுது போயிடுச்சு, எங்க நீங்க தனியா போறீங்க, இன்னைக்கு ராத்திரி எங்களோடு கூட வந்து தங்கி விட்டு போங்கன்னு கூப்பிட்டாங்க. இந்த அழைப்பை தான் இயேசு கிறிஸ்து எதிர்பார்த்துட்டு இருந்தார். இந்த ஒரு அழைப்பு உண்மையிலேயே நம்மளை கூப்பிடுறாங்களா? இன்னைக்கு சொல்றேன், நம்ம ஒவ்வொருத்தர் கூடவே இருக்கணும்னு நமக்கு இருக்கிற விருப்பத்தை விட அவருக்கு இருக்கிற விருப்பம் அதிகம். நம்ம கூட இருக்கணும்ன்றதுல நல்லா கவனிச்சுங்க, நம்ம கூட கத்தர் இருக்கணும்ன்றதுல நமக்கு அவர் கூட இருக்கணும்னு நம்ம நினைக்கிறத விட நம்ம கூட இருக்கணும் அவருக்கு இருக்கிற விருப்பம் ஜாஸ்தி. ஆனாலும் கூட அந்த விருப்பத்தை அவர் வைத்திருந்தாலும் அதை மறைத்துக் கொள்ளுகிறார். மறைத்துக் கொண்டு உண்மையிலே இவங்க விரும்புறாங்களான்னு நம்மளை பாக்குறாரு. நம்ம விரும்புறோம், இவங்க விரும்புறாங்களா பாக்குறாரு, நம்மளை பாக்குறாரு. நம்ம என்னைக்குமே போர்ஸ் பண்றது கிடையாது. நம்ம விரும்பிட்டா சந்தோஷமா நமக்குள்ள என்டர் ஆயிடுவார். ஆனா நம்ம விரும்பாமல் இருந்தால் அவர் துக்கத்தோடு அவர் விலகி போவார், துக்கத்தோடு விலகி போவார். என்னைக்கு சொல்றேன், உங்க லைஃப்ல கூடவே இருக்கிறதுக்கு அவர் ரொம்ப விரும்புறாரு. உங்க விருப்பத்தை அடிக்கடி தெரியப்படுத்திக்கிட்டே இருங்க. ஆண்டவரே, என் கூட இருங்கப்பா, என் கூட இருங்க. ஆண்டவரே, என் கூட இருங்க. உங்க விருப்பத்தை நீங்க வெளிப்படுத்திக்கிட்டே இருங்க. நீங்க வெளிப்படுத்தணும், அவர் எக்ஸ்பிரஸ் பண்ணணும், அவர் எதிர்பார்க்கிறாரு. நீங்க எக்ஸ்பிரஸ் பண்ணணும். அவர் எப்பொழுதும் இருப்பார் அப்படி நீங்க கேஷுவலா இருக்க கூடாது. நீங்க எக்ஸ்பிரஸ் பண்ணணும், அந்த விருப்பத்தை நீங்க காட்டணும். நம்முடைய மன விருப்பத்தை பார்த்து அவர் செயல்படுகிறவர். அப்ப இந்த இடத்தில் கேட்டாரு, இவங்களே கேட்டாங்க, ஆண்டவரே நீ தங்கிரும். அடுத்து என்ன செய்யறார் பாருங்க, தொடர்ந்து படிப்போம்.
அப்பொழுது அவர் அவர்களுடனே தங்கும்படி உள்ளே போனார்.
அப்பொழுது அவர் கூப்பிட்ட பிறகுதான் அவர்களோடு தங்கும்படி உள்ளே போனார்.
அவர்களோடு அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து
அதை பிட்டு
அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள்.
இதுவரைக்கும் இயேசு கிறிஸ்துவை அவர்தான் என்று அறியாமல் இருந்தாங்க. ஆனால் இப்பொழுது அவரை அழைத்ததினாலே அவரை அறிந்து கொள்ளுகிறதான ஒரு வாய்ப்பு அவளுக்கு கிடைச்சது. ஒன்னு சொல்ற பாருங்க, கானாவூர் கல்யாண வீட்டிலே இயேசு கிறிஸ்துவை அழைத்ததினாலே அவர்கள் குறைவு நிறைவாக்கப்பட்டது. இந்த எம்மாவூர் சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவை அழைத்ததினாலே இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவு அவர்களுக்கு கிடைச்சது. உண்மையா சொல்லுகிறேன், அவரை அறிவது ஒரு பெரிய ஆசீர்வாதம். எப்ப கிடைக்கும்னா, அவரை அழைக்கும் பொழுது அவரை அறிகிற அறிவு நிறைவாய் நமக்கு கிடைக்கும். அல்லேலூயா. அதனால நாம் அழைக்கணும். ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்திலையும் டெய்லி நீங்க கூப்பிடுங்க. உங்க வாழ்க்கையில் எந்த ஒரு முக்கியமான காரியமா கூப்பிடுங்க. ஆண்டவரே இதில் நீங்க கூட இருக்கணும்னு சொல்லுங்க. உங்க பிசினஸ்ல கேளுங்க, ஆண்டவரே என் பிசினஸ் நீங்க ஒவ்வொரு நாளும் கூட இருக்கணும்ப்பா. சின்ன சின்ன காரியத்திலும் கர்த்தர் கூட இருக்கணும் எதிர்பாருங்க. உங்கள் எதிர்பார்ப்பின்படி அவர் கூட இருந்து உங்களை நடத்துவார். அல்லேலூயா, கண்டிப்பா நடத்துவார். அதனால இந்த மார்த்தாள் இடத்துல காணப்பட்ட ஸ்பெஷல் குவாலிட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவை ரிசீவ் பண்ணுகிறதான ஒரு அருமையான ஒரு அனுபவம் அவளுக்கு இருந்தது. இரண்டாவது, மரியாளுடைய வாழ்க்கை கொஞ்சம் கவனிப்போம். மறுபடியும் லூக்கா எழுதின சுவிசேஷம் 10:39 வாசிக்கலாம். 38-39 சேர்த்து படிக்கலாம்.
பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள்.
அவளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள்
இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை
கேட்டுக்கொண்டிருந்தாள். மரியாளுடைய ஸ்பெஷாலிட்டி வசனம் கேட்கிற ஒரு அனுபவம். மார்த்தாளுக்குள் இருந்த சுபாவம் மரியாளுக்குள் இல்ல, மரியாளுக்குள் இருந்த சுபாவம் மார்த்தாள் கிட்ட கிடையாது. மார்த்தாளுக்குள் ஏற்றுக்கொள்ளுகிற சுபாவம் விசேஷமாயிருந்தது. மரியாளுக்குள் வசனத்தை தாகத்தோடு கேட்கக்கூடிய ஒரு சுபாவம் விசேஷமாயிருந்தது. இது ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி. வசனத்தை தாகத்தோடு கேட்கிற ஒரு அனுபவம் ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையில் இது ஒரு பெரிய ஆசீர்வாதம். வசனத்தை தாகத்தோடு கேட்பது என்பது எல்லாருக்கும் கிடைக்கிற ஒரு அனுபவம் அல்ல. சபையிலே ஒரு பிரசங்கத்தை கேட்கும் பொழுது சொல்ற சிலர், இங்க பிரசங்கம் நல்லா இருக்குன்னு தொடர்ந்து ஓடி வரவங்களும் இருக்கிறாங்க, இந்த பிரசங்கம் என்னுடைய குறைவை சுட்டி காட்டுகிறது ஓடி போனவங்களும் இருக்கிறாங்க, வெண்டாட்களும் இருக்கிறாங்க. புரியுதா? இந்த பிரசங்கம் நல்லா இருக்குதுன்னு தொடர்ந்து வர்றவங்களும் இருக்கிறாங்க, இது வேண்டான்னு ஓடி போனவங்களும் இருக்கிறாங்க. எப்படி வரும்? அப்ப இந்த வசனத்தை கேட்கறது இருக்குது பாருங்க, அது ஒரு கிஃப்ட். அது வசனத்தை தொடர்ந்து கேட்டு வளருதல் என்பது ஒரு பெரிய கிஃப்ட். அது கர்த்தர் கொடுக்கிற மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். இந்த உலகத்தில் இந்த மரியாள் வசனம் கேட்கிறதுலே ஒரு பெரிய தாகம் அவளுக்கு இருந்துச்சு. புதிய ஏற்பாட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா 6 மரியாள் இருக்கிறாங்க. புதிய ஏற்பாட்டில் மட்டும் 6 மரியாள் இருக்கிறாங்க. இதுல இன்றைக்கு இந்த மரியாள் யார்? இந்த மரியாள் பெத்தானியா மரியாள். இந்த பெத்தானியா மரியாளை இன்னொரு ஸ்பெஷல் மரியாள் கிட்ட நம்ம கம்பேர் பண்ணி இப்ப நான் சொல்றேன், கவனிச்சு பாருங்க. நமக்கு எல்லாருக்குமே இந்த எல்லா மரியாதையும் ஸ்பெஷலா யார நம்ம நினைப்போம்? இயேசு கிறிஸ்துவின் தாய். ஏன்னா அது வந்து இயேசு கிறிஸ்துவ இந்த உலகத்தில் பெற்றுக் கொடுக்கிற ஒரு பெரிய பாக்கியம் அவளுக்கு கிடைச்சது இல்லையா. அந்த விசேஷம் வேற யாருக்குமே கிடைக்கல. மகதலேனா மரியாளுக்கு கிடைக்கல, இந்த மரியாளுக்கு கிடைக்கல, மார்க்குவின் தாயாகிய மரியாளுக்கு கிடைக்கல, அந்த மரியாதைகளுக்கு எந்த மரியாதைகளுக்கு அது கிடைக்கல. ஆனால் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தில் பெற்று கொடுக்கிறதான ஒரு பெரிய ஆசீர்வாதம் மரியாளுக்கு கிடைத்தது. இப்ப அந்த மரியாளையும் இந்த பெத்தானியா மரியாளையும் ஜஸ்ட் ஒரு கம்பேர் பண்றேன். நீங்கள் கவனிச்சு பார்த்தா நம்ம யாரை பாக்கியவதி நினைப்போம்? இயேசுவின் தாயாகிய மரியாளை தான் பாக்கியவதி நினைப்போம். ஆனா வேதம் இயேசு கிறிஸ்துவின் பார்வையில் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம லூக்கா எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். 1 அதிகாரம் 41-45 வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 41-45 வாசிக்கலாம்.
எலிசபெத் மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்டபொழுது அவளுடைய வயிற்றில் இருந்த பிள்ளை துள்ளிற்று.
எலிசபெத்
பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு
உரத்த சத்தமாய்
ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள்.
உன் கர்ப்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது.
என் ஆண்டவருடைய தாயார்
தாயார்
என்னிடத்தில் வந்தது எனக்கு எதினால் கிடைத்தது
என்னிடத்தில் வந்தது எனக்கு எதினால் கிடைத்தது
இதோ
இதோ
நீ வாழ்த்தின சத்தம்
நீ வாழ்த்தின சத்தம்
என் காதில் விழுந்தவுடனே
என் காதில் விழுந்தவுடனே
என் வயிற்றில் உள்ள பிள்ளை
என் வயிற்றில் உள்ள பிள்ளை
களிப்பாய் துள்ளிற்று
களிப்பாய் துள்ளிற்று
விசுவாசித்தவளே பாக்கியவதி
பாருங்க விசுவாசித்தவளே பாக்கியவதி
கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள்
கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள்
நிறைவேறும் என்றாள்
நிறைவேறும் என்றாள் பாருங்க எலிசபெத் இந்த மரியாளை எப்படி போல்றா பாருங்க ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் எந்த பெண்ணும் இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றது கிடையாது சரித்திர ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு முன்னறிவிக்கப்பட்ட பிறகு ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாய் சொல்லப்பட்டதற்கு பிறகு ஒவ்வொரு யூத பெண்மணிகளும் அந்த பாக்கியம் தனக்கு கிடைக்காதா என்று ஒவ்வொரு யூத வாலிப பெண்களும் ஏங்குவாங்களாம் அந்த இரட்சகரை இந்த உலகத்திற்கு பெற்றுக் கொடுக்கிற ஒரு பெரிய கிருபை அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்காதா எனக்கு கிடைக்காதன்னு எல்லாரும் அதற்காக பக்தியான அத்தனை யூத பெண்மணிகளும் எதிர்பார்ப்பாங்களாம் அப்படி இருக்கும்போது அது யாராவது ஒருத்தருக்கு தான் கிடைக்கும் அந்த பாக்கியம் மரியாளுக்கு கிடைச்சது அதனாலதான் எலிசபெத் சொல்லுகிறார் ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் எந்த ஸ்திரீயும் உன்னமாரி ஆசீர்வதிக்கப்பட்டவள் கிடையாது ஸ்திரீகளுக்குள் நீ தான் ஆசீர்வதிக்கப்பட்டவள் எந்த பெண்ணுக்கும் இல்லாத ஆசீர்வாதம் உனக்கு இருக்குது அடுத்தது சொல்லுகிறாள் விசுவாசித்திருக்கிற உனக்கு இப்படி நடக்கும் தேவதூதன் சொன்னபோது நீ விசுவாசித்த ஆகையினால் நீ ஒரு பாக்கியவதி கர்த்தரால் உனக்கு சொல்லப்பட்டதெல்லாம் நடக்கும் அப்ப பாருங்க இந்த வார்த்தைகளை எலிசபெத் தானா சொல்லல சும்மா மனசுல இருந்து சொல்லல அவள் பரிசுத்தாவியினால் நிறைஞ்சு சொல்றாள் இல்லையா அந்த வார்த்தை நீங்க கவனிச்சு பாருங்க அவள் சொல்லும் பொழுது 41வது வசனத்தின் கடைசி பகுதி பாருங்க எலிசபெத் பரிசுத்தாவியினால் நிரப்பப்பட்டு இந்த வார்த்தையை சொன்னாலாம் அப்படின்னா இந்த வார்த்தையை அவள் சுய புத்தியில சொல்லல ஞான தன்னுடைய அறிவில் இருந்து சொல்லல பரிசுத்தாவியினால் நிறைந்து தீர்க்க தரிசனமா சொல்றா ஸ்திரீகளுக்குள் நீனா ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீ ஒரு பாக்கியவதி இந்த பாக்கியம் எந்த பெண்ணுக்குமே கிடையாது இதை தானா சொல்லல ஆவியானவருடைய உந்துதலினால் இந்த வார்த்தைகளை அவள் சொல்லுகிறாள் இவ்வளவு பெரிய பாக்கியம் அந்த ஸ்டேட்டஸ் அந்த பிளஸ்ஸிங் மரியாதைக்கு மட்டும்தான் இது நடந்துருச்சு இயேசு கிறிஸ்து பிறந்தார் வளர்ந்தார் ஊழியத்தில் வந்துட்டார் அப்படி வளர்ந்த பிறகும் எல்லா பெண்களுக்கு நடுவிலே மரியாளுக்கு ஒரு ஸ்பெஷல் இமேஜ் இருந்துட்டு தான் இருந்துச்சு மரியாள் ஒன்றும் ஸ்பெஷலாக கத்துற தேடல அதுக்கு பிறகு ஆனாலும் பார்த்தீங்கன்னா எல்லா பெண்களுக்கு நடுவிலும் மரியாளுக்கு ஒரு ஸ்பெஷல் பெண்களுக்கு நடுவில் இருந்துட்டு தான் இருந்துச்சு இயேசுவின் தாய் அது யார் தெரியுமா அவருடைய அம்மா இயேசுவின் தாய் இவருக்கு இருந்த அந்த பெரிய பெயர் அந்த அம்மாவுக்கும் வாசனை வீசிச்சு பூவோடு இணைந்த நாரும் மனம் வீசுனுவாங்க அந்த மாதிரி அந்த அம்மா நாருதான் ஆனால் இயேசு கிறிஸ்து பூவை போல இருந்தார் அவருடைய வாசனை அவருக்குள் இருந்த தெய்வீக சுபாவமாகிய அந்த வாசனை அந்த அம்மாவுக்கும் கொஞ்சம் இமேஜ் கிடைச்சது அந்த அம்மா சொல்லியிருப்பாங்க எல்லாரும் அவரை பத்தி பேசும்போது என் பையன் தான் எல்லாரும் அவரை பத்தி அற்புதம் ஒரு கட்டத்தில் பைபிள் வெளிப்படையா உங்களுக்கு தெரியும் இயேசு கிறிஸ்துவோட தாய்க்கு எப்படி அந்த இமேஜ் இருந்துச்சுன்றதுக்கு பைபிள் ஒரு வசனம் சொல்றேன் பாருங்க உங்களுக்கு அப்ப உங்களுக்கு தெரியும் லூகா எழுதின சுவிசேஷத்தில் 11வது அதிகாரத்தில் 27-28 ரெண்டு வசனங்களை வாசிக்கலாம்
அவர் இவைகளை சொல்லுகையில் ஜனக்கூட்டத்தில் இருந்த ஒரு ஸ்திரீ அவரை நோக்கி உம்மை சுமந்த கர்ப்பமும் பாலுண்ட முளைகளும் பாக்கியம் உள்ளவைகள் என்று சத்தமிட்டு சொன்னாள் அதற்கு அவர்
அப்படியானாலும்
தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்துக் கொள்ளுகிறவர்களே அதிக பாக்கியவான்கள்
என்றார் எங்க போய் நிக்கிறார் பாருங்க இயேசு கிறிஸ்து எல்லா பெண்களும் இந்த மரியாதை ஒரு ஸ்பெஷலா பார்த்துட்டு இருக்கிறாங்க ஐயோ இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுத்த தாய் அப்ப இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து அவர் ஒரு அருமையான உபதேசம் பண்றார். அவருடைய புகழ்ச்சி எப்படி வெளியில வருது. உடனே அந்த கூட்டத்துக்குள்ள இருக்கிற ஒரு பெண் எமோஷன் ஆயிட்டாங்க. அந்த பிரசங்கத்தை கேட்டு அந்த வார்த்தைகளை கேட்டு எமோஷன் ஆயிட்டு உடனே சத்தம் போடுறாங்க. சத்தமிட்டு சொல்றாங்க, உமை பெற்று வளர்த்த அந்த தாய் பாக்கியவதி, உமை பெற்று வளர்த்தாலே அந்த மரியாள் அவள் ஒரு பெரிய பாக்கியவதி, அவள் ஆசீர்வதிக்கப்பட்டவள். சத்தம் போட்டு சொல்றாங்க. இயேசு கிறிஸ்து டக்குன்னு சொல்ல, அம்மா ரொம்ப எமோஷன் ஆகாதீங்க, அதை விட என்னை பெற்று வளர்த்த அந்த மரியாளை விட என் வார்த்தைகளை கேட்கிற நீங்க இன்னும் அதிகமான பாக்கியவான்கள். ஆமென். தெரியுது உங்களுக்கு? என்னை பெற்று வளர்த்த என் தாயை விட என் வார்த்தைகளை கேட்கிற நீங்கள் அதிக பாக்கியவான்கள் என்றார். இப்ப தெரியுதா, வேத வசனத்தை கேட்கிறது என்பது சாதாரண விஷயம் அல்ல. வேத வசனத்தை கேட்கிறவர்கள் மரியாளை விட பாக்கியவான்கள், பாக்கியவதிகள் என்று இயேசு கிறிஸ்துவே சொல்லிட்டார். ஆமென். அப்ப நீங்களாம் யாரு? மரியாளை விட சொல்லுங்க பாக்கியவதிகள். மரியாளை விட ஸ்பெஷல் கர்த்தருடைய பார்வையில். நம்ம எல்லாம் மரியாளை விட ஸ்பெஷல். இயேசு கிறிஸ்துவே சொல்லிட்டாரு, என்னை பெற்று வளர்த்த அந்த மரியாள் அல்ல, என் வார்த்தைகளை கேட்கிற நீங்க அதிகமான பாக்கியவான்கள் பாக்கியவதிகளுமா இருக்கு. இந்த பாக்கியம் இந்த பெத்தானியா மரியாளுக்கு இருந்துச்சு. பெற்ற தாயாகி அந்த மரியாளுக்கு இல்லாத பாக்கியம் பெத்தானியா கிராமத்தில் வளர்ந்த எங்கோ வளர்ந்த அந்த மரியாளுக்கு கிடைச்சது. ஆமேன். இப்ப சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவின் பார்வையிலே பெத்தானியா மரியாள் பெரியவளா, அவருடைய தாயாகிய மரியாள் பெரியவளா? பெத்தானியா மரியாள் தான் பெரியவள். அப்ப இந்த பெத்தானியாவிலே பிறந்த ஒரு கிராமத்து பெண், ஆனால் இவள் கர்த்தருடைய வார்த்தையின் மீது அவ்வளவு தாகம் உள்ளவளா இருந்ததுனாலே இவளை தான் கர்த்தர் பாக்கியவதிங்கிறார். இன்னைக்கு சொல்றேன், கர்த்தருடைய வசனத்தின் மேல் ரொம்ப தாகமாறுங்க. வசனத்தை தாகத்தோடு கேளுங்க, தாகத்தோடு வாசிங்க, தாகத்தோடு தியானிங்க. கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானம் பண்ணுங்க, சிந்திங்க. உங்களை தான் கர்த்தர் பாக்கியவான்கள், பாக்கியவதின்னு சொல்லுவார். அவருடைய தாயை கூட கர்த்தர் சொல்ல மாட்டார், நம்மளை தான் கர்த்தர் சொல்லுவார். இந்த குவாலிட்டி இந்த பெத்தானிய மரியாளுக்கு இருந்துச்சு. மார்த்தாளுக்கு இருந்த சுபாவம் அவரை வரவேற்கிற ஒரு இருதயம், இது ரொம்ப முக்கியம். அதே போல மரியாளுக்குள் இருந்த ஒரு சுபாவம் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையின் மேல் இருந்த ஒரு தாகம், இது மரியாளுடைய ஸ்பெஷாலிட்டி. அதனால இவங்களுக்கு எல்லாம் கர்த்தர் நன்மை செய்தார். இப்ப மூணாவது ஒருத்தர் விட்டு இருக்கிறோம், லாசரு. லாசருவை கொஞ்சம் கவனிக்கலாம். இந்த லாசருவின் வாழ்க்கையிலே இவனுடைய ஸ்பெஷல் என்ன? வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம், ஏன் இவனை கர்த்தர் உயிரோடு எழுப்பினார், 11:11 வசனத்தை வாசிக்கலாம்.
இவைகளை அவர் சொல்லிய பின்பு அவர்களை நோக்கி, நம்முடைய சிநேகிதனாகிய லாசரு நித்திரை அடைந்திருக்கிறான், நான் அவனை எழுப்ப போகிறேன் என்றார்.
இவைகளை அவர் சொன்ன பின்பு சீஷர்களை பார்த்து அழகான ஒரு வார்த்தை சொல்றாரு, நம்முடைய சிநேகிதனாகிய லாசரு. அதோ கிராமத்தில் பெத்தானியில பார்த்தமே ஒருத்தன் லாசரு அப்படிலாம் சொல்லல. ஞாபகம் இருக்கிற ஒரு நாள் உங்க வீட்டில் கூட நம்ம சாப்பிட்டமே ஒரு லாசரு ஒருத்தர் தானே அவன் அப்படின்லாம் சொல்லல. நம்முடைய சிநேகிதனாகிய லாசரு. லாசரு யாரு? இயேசு கிறிஸ்துடைய ஃப்ரெண்டு. ஆமேன். லாசரு யாரு? இயேசு கிறிஸ்துடைய ஃப்ரெண்டு இல்லையா? இயேசு கிறிஸ்துவனை அந்த கிராமத்தில் நல்ல ஞாபகம் இருக்கா? அந்த மாதிரிலாம் சாதாரண மென்ஷன் பண்ணல. அவனை அட்ரஸ் பண்றது பாருங்க, எப்படி அட்ரஸ் பண்றாரு பாருங்க, நம்முடைய சிநேகிதனாகிய லாசரு. அப்ப லாசரு இயேசு கிறிஸ்துக்கும் அவருடைய சீஷர்களுக்கும் ஃப்ரெண்டா இருந்தான். இதை இந்த சகோதரிகள் கூட பாருங்க ஆமோதிக்கிறாங்க, சொல்லும் போது பாருங்க. அதே 11 மூணாவது வசனத்தை படிச்சு பாருங்க.
அப்பொழுது அவனுடைய சகோதரிகள், ஆண்டவரே, நீர் சிநேகிக்கிறவன் வியாதியாயிருக்கிறான் என்று சொல்ல,
நீர் சிநேகிக்கிறவன் இல்லையா, வியாதியாயிருக்கிறான் என்று சொல்ல,
அவரிடத்திற்கு ஆள் அனுப்பினார்கள்.
இந்த சகோதரிகள் சொல்லும்போது கூட இயேசு கிறிஸ்துட்ட அந்த ஆங்கிள் தான் அவர்கிட்ட மென்ஷன் பண்றாங்க, விஷயத்தை சொல்றாங்க. நீர் சிநேகிக்கிறவன், உங்களுடைய ஃப்ரெண்ட், நீங்க ரொம்ப சிநேகிக்கிறீங்கல்ல அந்த ஃப்ரெண்டு, உங்க ஃப்ரெண்டு லாசரு அவன் வியாதியா இருக்கிறான். இயேசு கிறிஸ்துவும் அவனை பத்தி சொல்லும் பொழுது நம்முடைய சிநேகிதனாகிய லாசரு. இந்த லாசருவை நம்ம சாதாரண நினைச்சிடக்கூடாது, இவன் இயேசு கிறிஸ்துக்கு ஃப்ரெண்டா வாழ்ந்தான். ஆமேன். இல்ல, லாசருவை நம்ம பார்க்கும் போதெல்லாம் டெட் பாடியா இருந்ததையும் வந்ததையும் தான் பாக்குறோம், வேற எங்கேயுமே அவனை பாக்குறது இல்ல. இன்னும் கொஞ்சம் போனா சாப்பிட்ற இடத்துல பாக்குறோம். இது வரைக்கும் போன வாரம் சாயங்காலத்துல லாஸ்ட் சாப்பிட்டத பத்தி பேசினேன், ஆனா அன்னைக்கு போன வாரம் பேசுனதுக்கு இப்ப நான் வேற மாதிரி சொல்றேன், கவனிங்க. மறுபடியும் வாசிங்க, லூக்கா சாரி யோவான் 12:2 வாசிங்க.
அங்கே அவருக்கு ராவிருந்து பண்ணினார்கள்,
மார்த்தாள்
பணிவிடை செய்தால், லாசருவும் அவருடனே கூட பந்தியிருந்தவர்களில் ஒருவனாயிருந்தார்.
லாசருவும் அவரோடு கூட பந்தியிருந்தவர்களில் ஒருவனாயிருந்தார். இப்போ ஒரு வீட்டுக்கு, நம்ம வீட்டில் ஒரு மீட்டிங் நடத்துறோம்னு வச்சுங்க, நடத்தும் போது வெளியில நிறைய பேர் வராங்க. இப்ப வச்சுங்க, என்ன கூப்பிட்டு நீங்க ஒரு வீட்டில் காட்டேஜ் மீட்டிங் நடத்துறீங்க, வீட்டில் எல்லாருக்கும் சாப்பாடு போடுறீங்க. இந்த விக்கி வீட்டுல எல்லாம் எங்க அக்கா மீட்டிங் வச்சு சாப்பாடு எல்லாருக்கும் சாப்பாடு போடுவோம். அப்ப அந்த மீட்டிங் முடிஞ்சு சாப்பாடு கொடுக்கும் பொழுது முதல்ல அவங்க உட்காந்து சாப்பிட்டு கடைசியில் எங்களுக்கு எல்லாம் சாப்பாடு போடுவாங்களா? இருங்க நாங்க சாப்பிட்டு வந்துடுறோம் முதல்ல, அப்புறம் நீங்க எல்லாம் சாப்பிடுங்க. ஒருபோதும் அப்படி செய்யறதில்ல. அந்த வீட்டாட்கள் கடைசியில் சாப்பிடுறாங்க, வெளியிலிருந்து வந்தவங்களுக்கு என்ன செய்யறாங்க, ஃபர்ஸ்ட் சாப்பாடு கொடுக்குறோம். ஆனா இந்த லாஸ்ட் பாருங்க, பந்தியில் இயேசு கிறிஸ்துவோடு போய் அவனு லைன்ல உட்காந்துட்டான் இல்ல, இவனு போய் லைன்ல உட்காந்துட்டான். இவன் ஆக்சுவலா அந்த வீட்டுக்காரன், இவனை தான் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்பினார். அவங்க வீட்டில் தான் அந்த ஸ்தோத்திர கூட்டம் நடக்குது. அப்போ இவன் என்ன செஞ்சிருக்கணும், மாத்தாவில் முறையால் சமைச்சு கொடுத்தனும், லாஸ்ட் என்ன செஞ்சிருக்கணும், போய் சர்வ் பண்ணிருக்கணும் இல்ல, அதான் செஞ்சிருக்கணும். மாத்தாவில் முறையால் சமைச்சு எடுத்துட்டு கொடுக்க கொடுக்க இந்த லாஸ்ட் என்ன செய்ய போய் ஒவ்வொருத்தர் கிட்டே சாப்பிட போய் கொடுத்துருக்கணும். ஆனா இவர் போய் முதல்ல உட்காந்துட்டார் பந்தியில, இயேசு கிறிஸ்து பக்கத்து சீட்டில் உட்காந்துட்டார். நான் நினைக்கிறேன் இவர் போய் உட்கார்ந்ததை விட இயேசு கிறிஸ்துவே பா நீ ஃப்ரெண்டு பா வா பக்கத்தில் உட்கார் அப்படின்னு உட்கார வச்சிருப்பார். இயேசு கிறிஸ்து ரசிச்சிருப்பார், நீ என் ஃப்ரெண்டு அதனால வா பக்கத்துல உட்கார் அப்படி ஃப்ரெண்ட கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வச்சுட்டார். எப்பவும் நீங்க எங்க போன ஃப்ரெண்ட் யாரு என்ன பண்றீங்க பக்கத்துல உட்கார வச்சுக்கிறீங்களா? எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போறீங்க, உங்க ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டா இருக்கிறவங்க என்ன செய்யறீங்க, பக்கத்துல இருக்கிற நினைக்கிறீங்க. இதைத்தான் இயேசு கிறிஸ்து செஞ்சார், லாஸ்டுவை கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வச்சுட்டாரு. நீ வேலை செய்யாதவா, இப்பதான் நீ நாலு நாள் டெட் பாடியா இருந்துட்டு வந்திருக்கிற, நீ உட்கார் என் பக்கத்துல உட்காரு சாப்பிடு என்று சொல்லி அவனை ஃப்ரெண்ட்ஷிப்பா அவர் பாவிச்சார், அவனை பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டார். அதனாலதான் அவன் அந்த வீட்டில், அவன் அந்த வீட்டு நபராக இருந்தாலும் அவன் பந்தியில இயேசு கிறிஸ்துவோடு கூட ஒரு நண்பனாக உட்கார்ந்து கொண்டிருந்தான். அந்த ஸ்டேட்டஸ்ல இருந்தான், இயேசு கிறிஸ்துக்கு நண்பன்ற ஒரு பொசிஷன்ல இருந்ததுனால பக்கத்து சீட்ல அவன் உட்கார்ந்துட்டான். இப்படிப்பட்ட ஒரு நண்பன் அப்படின்ற ஒரு அடையாளம் யாருக்கு கிடைக்கும், நண்பன்கிற ஒரு அடையாளம் யாருக்கு கிடைக்கும்? இது யோவான் சுவிசேஷத்தில் 15:14-15 ரெண்டு வசனங்களை வாசிப்போம்.
நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும், நீங்கள் செய்வீர்களானால், என் சிநேகிதராய் இருப்பீர்கள், இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுகிறதில்லை, ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான், நான் உங்களை சிநேகிதர் என்றேன்,
ஏனெனில்
என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன்.
இங்கே ஒரு நட்பின் இரண்டு இலக்கணங்களை இயேசு கிறிஸ்து சொல்றார். ஒன்று, நான் கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்கள் என்றால் என்னுடைய சிநேகிதராக இருப்பீர்கள். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இரண்டாவது காரியம் சொல்லுகிறார், நான் என் பிதாவினிடத்தில் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்ததினால் உங்களை என் சிநேகிதர் என்றேன். இரண்டாவது பாயிண்ட் சொல்றார். அப்ப சிநேகிதனுக்குரிய லட்சணங்கள் ரெண்டு. ஒன்று, அந்த நண்பன் சொல்லுகிறதை கேட்டு அதன்படி செய்வான். நீ என்ன சொல்றதா என்ன செய்யறதுன்னு செய்ய மாட்டான். உண்மையான நட்பு என்ன செய்யும், அந்த ஃப்ரெண்ட் ஒரு காரியம் ஒரு உதவி கேட்கறவன் செய்ய இதை செய்ப்பா எனக்கு அப்படின்னு சொன்னா உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப் என்ன செய்யும், கண்டிப்பா செய்வான். இது முதல் காரியம், நான் சொல்றதெல்லாம் நீங்க செய்யும். இரண்டாவது, உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு நடுவில் ஒளிவு மறைவு கிடையாது. என் பிதாவினிடத்தில் நான் எதையெல்லாம் கேள்விப்பட்டேனோ அது எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லிட்டேங்கிறார். ஒளிவு மறைவில்லை. அப்ப நம்ம பாட்டில் அவர் சொல்றதை செய்யணும், அவர் பாட்டில் அவர் ஒளிவு மறைவில்லாமல் நம்மிடத்தில் பேசினார். இதுதான் உண்மையான நட்பின் அடையாளம். அப்ப நம்ம கர்த்தரிடத்தில் ஒரு நல்ல நண்பராகவும் நம்ம இருக்கணும் கர்த்தருக்கு. எப்படி? அவர் சொல்றதையெல்லாம் செய்யணும். அவர் என்னென்ன சொல்றாரோ அதை எல்லாத்தையும் அப்படியே செய்யணும். இரண்டாவது, நம்முடைய வாழ்க்கையில் ஒளிவு மறைவில்லாமல் கர்த்தரோடு நாம் ஐக்கிய வச்சிருக்கணும், ஒரு ஃபெலோஷிப். ஒளிவு மறைவில்லாமல், எந்த ஒரு விஷயத்தில் ஒளிவு மறைவில்லாமல் கர்த்தரிடத்தில் திறந்த இருதயம் உள்ளவர்களாய் ஒரு ரிலேஷன் நம்ம மெயின்டைன் பண்ணணும். இதுதான் உண்மையான நட்பின் அடையாளம். சரிமா, உண்மையான நட்பின் அடையாளம் இதுதான். ஒரு தேவ பிள்ளை இந்த உலகத்தில் கர்த்தருக்கு நண்பர்களாய் வாழ முடியும். ஆமேன். நண்பர்களாய் வாழ முடியும். சிநேகிதர் சீஷர்களை பார்த்து சொல்றாரு, இனி உங்களை நான் சீஷன் சொல்ல மாட்டேன், நான் எஜமான், நீங்க என்னுடைய சீஷன். அதெல்லாம் இப்ப கிடையாது. இப்போ நமக்குள் ஒளிவு மறைவே கிடையாது. அதனால் நீங்களா எனக்கு ஃப்ரெண்ட்ஸ். என்னைக்கும் சொல்லுகிறேன், கர்த்தர் இப்படி அவரோடு நெருக்கமாய் வருகிறதான தமது பிள்ளைகளை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஏதோ அவருடைய பிள்ளைகள் மட்டும் கிடையாது, ஒரு நண்பரை போல் அவரிடத்தில் நெருங்கி வருகிற உறவையும் நம்மிடத்தில் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இது உண்மை. அதை நீங்க புரிந்து கொள்ள முடியும். அவருடைய நெருங்கி வரும்போது அதை அந்த அன்பின் ஆழத்தை நீங்க புரிந்து கொள்ள முடியும். ஒரு முறை ஒரு புத்தகம் ஒன்றிலே ஒரு அருமையான சம்பவம் ஒன்றை வாசித்து அதை உங்களுக்கு சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். இங்கிலாந்து தேசத்திலே ஜிம் என்று ஒரு வாலிபன் ஒருவன் இருந்தான். அந்த வாலிபன் இயேசு கிறிஸ்துவை தன் வாழ்க்கையில் அறிந்து வாஞ்சையோடு அவரை பின்பற்றிக் கொண்டிருந்தான். அந்த ஜிம் கர்த்தரை அதிகமாய் நேசிக்கிறவன். அவன் ஒரு ஃபேக்டரியில வேலை செய்து கொண்டிருந்தான். அவனுடைய ஃபேக்டரிக்கு எதிராக ஒரு சர்ச் ஒன்று இருக்கும். அந்த ஃபேக்டரியில தினந்தோறும் அவன் காலையிலே வேலைக்கு வருவான். காலையிலிருந்து அவன் வேலை செய்வான். மதியம் லஞ்ச் விட்ட உடனே எல்லாரும் சாப்பிட்றதுக்கு நேர டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டு போயிடுவாங்க. ஆனா இந்த ஜிம் சாப்பிட்றதுக்கு உடனே போய் டிஃபன் பாக்ஸ் எடுக்க மாட்டான். நேராக இந்த சர்ச்சுக்கு வருவான். வந்து சர்ச்சு திறந்திருக்கும், நேராக வந்து புல்பீட்டுக்கு நேராக முழங்கால் படியிடுவான். முழங்கால் படியிட்டு சரியாக ஒரு 10 நிமிஷம் அவன் ஜெபம் பண்ணுவான். ஒரு 10 நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டு கரெக்டாக போயிடுவான். அவன் யாரும் எதிர்பார்க்க மாட்டான். நேராக திறந்திருக்கிற சர்ச்சுக்கு வருவான். வந்து புல்பீட்டுக்கு முழங்கால் படியிட்டு ஒரு 10 நிமிஷம் கரெக்டாக டெய்லி அதை செய்வான், தவறவே மாட்டான். இப்படி இருக்கும் பொழுது அதை அந்த சபையில் இருக்கிற போதகர் ரொம்ப நாள் கவனிச்சுட்டே இருந்தார். இவன் இப்படி வரான், டெய்லி வரான், கரெக்டா லஞ்ச் முட்டோன்னு நேரம் வரான், நேரம் ஒரு 10 நிமிஷம் ஜெபம் பண்றான், எழுந்து போயிடுறானே, இவன் என்னதான் ஜெபம் பண்ணுவான் அப்படின்னு சொல்லி இந்த போதகருக்கு அதை குறித்து ஒரு கேள்வி இருந்துட்டே இருந்துச்சு. ஒரு நாள் இந்த ஜிம் இவனை ஜெபம் பண்ணிவிட்டு அவன் எழுந்து போறான். அப்படி போகும்பொழுது அந்த போதகர் அவனை பார்த்து கேட்டார், ஜிம் கொஞ்சம் நில்லுப்பா, நீ டெய்லி வர, இப்படி நீ ஜெபம் பண்ற, கரெக்டா 10 நிமிஷம் தான் ஜெபம் பண்ற, கரெக்டா போயிடுற, நீ என்னதான் ஜெபம் பண்ற என்று சொல்லி கேட்டான். உடனே ஜிம் அந்த போதகரை பார்த்து சொன்னான், நான் வருவேன், முழங்கால் படியிடுவேன், முழங்கால் படியிட்டு ஆண்டவரே நான் நல்லா இருக்கிறேன், நம்மளும் சொல்றேன் ஆண்டவரே நல்லா இருக்கிறப்பா, நம்ம சொல்றோமா நம்ம நல்லா இல்லைன்றது இல்லாததான் சொல்லிட்டு இருப்போம், நல்லா இருக்கிறத சொல்லவே மாட்டோம், இல்ல இல்லாததான் பேசிட்டு இருப்போம், இருக்கிறத சொல்லவே மாட்டோம். என்ன சொல்றான், வந்த உடனே ஆண்டவர் எனக்கு இது இல்ல அதெல்லாம் அப்படிலாம் ஜபம் கிடையாது, வந்த உடனே ஆண்டவரே நான் நல்லா இருக்கிறேன்ப்பா, நான் சந்தோஷமா இருக்கிறேன் ஆண்டவரே, நான் சுகமா இருக்கிறேன், அதோடு கூட அவன் ஜபத்தை நிறுத்ததில்ல, நான் நல்லா இருக்கிறேன் ஆண்டவரே, நீங்க நல்லா இருக்கீங்களா, நான் சுகமா இருக்கிறேன், நீங்க சுகமா இருக்கீங்களா, நான் சந்தோஷமா இருக்கிறேன், நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்களா, இப்படி நான் ஜெபம் பண்ணுவேன் அப்படின்னா. நம்ம யாராவது அப்படி ஜெபிக்கிறோமா? நம்ம சந்தோஷமா இருக்கணும், இது ஒண்ணுதான் நமக்கு தேவை. அவர் எப்படி போனாலும் நமக்கு என்ன? எத்தனை பேர் இந்த உலகத்தில் செய்கிற பாவங்கள், நடக்கிற அசுத்தங்கள், நடக்கிற விக்கிர ஆராதனை காரியங்கள், அதெல்லாம் பார்க்கும்போது இருதயம் எவ்வளவு உடையும். நான் அவங்களை உண்டாக்கி வச்சிருக்கிறேன், இவன் போய் எதையோ போய் வணங்கிட்டு இருக்கிறானே, அவருடைய யுரதம் எவ்வளவு வேதனைப்படும், கர்த்தருடைய யுரதம் எவ்வளவு துக்கப்படும், அதை நம்ம யோசிக்கிறது கிடையாது. நம்ம நல்லா இருந்தா போதும், அவர் எப்படி இருந்தா நம்ம போயிடும். ஆனா இந்த ஜிம் கர்த்தர்கிட்ட, ஆண்டவரே நான் நல்லா இருக்கிறேன், நீங்க நல்லா இருக்கீங்களா, நான் சந்தோஷமா இருக்கிறேன், நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா, நான் சுகமா இருக்கிறேன், நீங்க சுகமா இருக்கிறீங்களா, இப்படி நான் ஒரு 10 நிமிஷம் அவர்கிட்ட நான் பேசிட்டு நான் போயிடுவேன், இதுதான் நான் செய்யறது அப்படின்னு சொல்லி ஜிம் சொன்னான். சொன்ன உடனே அந்த போதகருக்கே ஒரு நிமிஷம் ஷாக்கா போச்சு, நம்ம கூட இப்படி ஜபிக்கிறது இல்லையே, இவன் எவ்வளவு தூரம் கர்த்தர் இப்படி பேசுறானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைச்சிட்டார். டெய்லி ஜிம் வருவான், இதே போல 10 நிமிஷம் ஜெபம் பண்ணுவான், போயிடுவான். ஒரு நாள் ஜிம் வரல, கரெக்டா அந்த லஞ்ச் டைம்ல வர வேண்டிய ஜிம் வரல. உடனே அந்த போதகருக்கு ஆச்சரியம், என்ன இவன் ஜிம் டெய்லி வருவானே, இன்னைக்கு ஏன் வரல, சரி இன்னைக்கு ஒருவேளை ஃபேக்டரியில வேலை ஜாஸ்தி இருக்குதோ அதனால வரலையோ நினைச்சு விட்டுட்டாரு. அடுத்த நாள் ஆச்சு, நாளைக்கு பார்க்கலாம் வெயிட் பண்ணாரு. அடுத்த நாள் அந்த கரெக்டா அந்த லஞ்ச் டைம்ல ஜிம் வரல. உடனே யோசிச்சாரு, ஒருவேளை லீவ் போட்டானோ, இன்னைக்கு வேலைக்கு வரல போல இருக்குது, சரி நாளைக்கு வருவான் பேசிக்கலாம் என்று சொல்லி வெயிட் பண்ணாரு. மூணாவது நாள் ஆச்சு, மூணாவது நாள் ஜிம் வரல. போதகருக்கு ரொம்ப வருத்தமாச்சு, என்னாச்சு மூணு நாள் தொடர்ந்து வரலையே, ஒருவேளை ரொம்ப உடம்பு சரியில்லாம இருக்கிறானோ, வேணா அவனை போய் பார்த்துட்டு விசாரிச்சு ஜெபம் பண்ணிட்டு வரலாம் என்று சொல்லி அவர் நினைச்சார். ஆனா அவருடைய விலாசம் எதுவுமே அவருக்கு தெரியாது. உடனே ஃபேக்டரிக்கு போனார், ஃபேக்டரிக்கு போய் அவனுடைய நண்பர்களிடத்துல விசாரிச்சார், இது மாதிரி ஜிம்னு ஒரு வாலிபன் வருவானே, வந்து ஜெபிக்க வருவானே, இங்க இருக்கிறானே, வேலை செய்யறானே, அவன் ஏன் வரல, மூணு நாள் ஃபேக்டரிக்கு வேலைக்கு வரலையா என்று விசாரித்தார். அப்ப அங்கிருந்து அவருடைய நண்பர்கள் சொன்னாங்க, உங்களுக்கு தெரியாதா, மூணு நாளைக்கு முன்னால ஜிம் வேலைக்கு புறப்பட்டு வரும்பொழுது அவருக்கு ஒரு மிகப்பெரிய விபத்தில் அகப்பட்டான், ஒரு லாரி அவன் மேல் இடித்து விட்டது, படுகாயம் அடைந்து மரணத்தோடு போராடுகிற ஒரு மோசமான நிலைமையில் அவர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணப்பட்டிருக்கிறான் என்று சொல்லி அவன் அட்மிட் பண்ணப்பட்ட ஹாஸ்பிட்டல் விலாசத்தை சொன்னாங்க. உடனே இந்த போதகர் பதற்றத்தோடு ஜிம் அட்மிட் பண்ணப்பட்ட ஹாஸ்பிட்டலை நோக்கி ஓடினார். ஓடின பொழுது அந்த ஜிம்முக்கு இந்த உலகத்தில் யாருமே உறவினர்கள் கிடையாது, அவனை கவனிக்கிறதுக்கு ஹாஸ்பிட்டல் கூட இருந்து கவனிக்கிறதுக்கு யாருமே இல்லை. அவன் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணப்பட்ட நிலைமையில் மோசமான ஸ்டேஜில் அவன் ஐசியூல வைக்கப்பட்டிருக்கிறான். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த டாக்டர்ஸ் முதல் முதலாக இந்த ஜிம்மை தேடி ஒருத்தன் வராருன்னு பார்த்தோம், ஆச்சரியத்தோடு கேட்டாங்க, நீங்க ஜிம்முக்கு உறவினரா, இதுவரைக்கும் அவனை பார்த்துக்கிறதுக்கு யாருமே வரமாட்டேங்கிறாங்க, நீ உறவினரா, நீங்க யார் என்று சொல்லி விசாரிச்சாங்க. அப்ப அவர் சொன்னார், நான் ஒரு பாஸ்டர், நான் அவருடைய வேலை செய்யற இடத்துல எதுல நான் சர்ச்சை வச்சிருக்கிறேன் என்று சொல்லி தன்னை அறிமுகப்படுத்திட்டார். உடனே அந்த டாக்டர்ஸ் எல்லாம் சொன்னாங்க, மூன்று நாளைக்கு முன்பதாக இவன் கொடிய விபத்தில் ஏற்பட்டு படுகாயம் அடைந்து நம்பிக்கை இல்லாத நிலைமையிலே இவனை கொண்டு வந்து சேர்த்தாங்க ஜனங்க. அவ பார்க்கும்பொழுது எந்த நிலைமையிலும் இவனுக்கு உயிர் போயிடும் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை, மோசமான ஸ்டேஜில் இருந்துச்சு. உடனே நாங்கள் அவனுடைய பாடி செக் பண்ணோம், ஏகப்பட்ட பிராக்சர், மல்டிபிள் பிராக்சர் ஆகிருக்குது. இதை பார்த்த உடனே இவன் என்ன செய்யறதுன்னு தெரியல, உடனே ஆபரேட் பண்ணி ஏதாவது ஒரு காரியத்தை செஞ்சு அவனை ரெக்கவர் பண்ணலாம் என்று சொல்லி நாங்கள் சரியாக நாங்கள் அவனை ஆபரேஷன் தியேட்டர்ல அவனை வச்சு நாங்கள் எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். ஆபரேஷன் பண்ணுகிறதற்கான சரியான அந்த நேரத்தில் எல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்கும் போது, மதியம் 12:30 மணி, நாங்கள் எல்லாம் ஆபரேஷன் ரெடி ஆயிட்டு இருக்கும் போது திடீரென்று அந்த அறையிலே ஒரு பெரிய ஒரு வெப்பம் வந்தது. அந்த வெப்பத்தை எங்களால் தாங்கிக்கவே முடியல, எங்களால் அவனை கிட்டவே போக முடியல. ஒரு வெப்பம் வந்தது, அடுத்தது ஒரு பெரிய வெளிச்சம் அந்த இடத்துல வந்து அவனை சூழ்ந்து அடிச்சது. உடனே அங்க அந்த இடத்துல தூரம் விலகி போயிட்டோம். திரும்பி வந்துட்டு அந்த வெளிச்சம் ஒரு 10 நிமிஷம் இருந்துச்சு. திரும்பி வந்து அவருடைய பாடி செக் பண்ணும் பொழுது ஏகப்பட்ட மாற்றங்கள் அந்த சரீரத்தில் இருந்துச்சு. அவன் மரண கட்டத்தை தாண்டி விட்ட நிலைமை, நாங்க ஆபரேஷன் செய்யறதுக்கு முன்னாலேயே அவன் மரணத்தை விட்டு அவன் தாண்டி வந்து விட்ட நிலைமை அவன் சரீரத்தில் இருந்தது. அவனை பல எலும்புகள் இணைக்கப்பட்டிருந்துச்சு. அவன் சரீரத்தில் பெரிய மாற்றங்களை நாங்க பார்த்தோம். அதன் பிறகு நாங்கள் அவனுக்கு இப்போ அவன் அட்மிட் பண்ணி வச்சு மெயின்டைன் பண்ணி கொண்டிருக்கிறோம், இவனை பத்தி உங்களுக்கு தெரியுமா என்று சொல்லி கேட்டாங்க. அப்ப அவர் தனக்கு தெரிந்ததை மட்டும் சொல்லிட்டு நேரா ஜிம்ம பார்க்க போனார். அந்த டாக்டர் ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஜிம்மு கிட்ட போன அந்த பாஸ்டர் கேட்டாரு, ஜிம் என்னப்பா நடந்துச்சு உனக்கு? அவன் சொன்னான், மூணு நாளைக்கு முன்னால நான் வேலைக்கு வந்துட்டு இருக்கும் பொழுது நான் சைக்கிள்ல வந்துட்டு இருந்தேன், ஒரு லாரி என்னை இடிச்சு தள்ளிட்டான், எனக்கு படுகாயம் அடைந்தது, சுயநினைவு அடைந்தேன், எல்லாம் எனக்கு என்ன நடந்ததுன்னே தெரியல, என்னை கொண்டு வந்து நான் ஹாஸ்பிட்டல் போட்டாங்க, சுயநினைவு எனக்கு தெரியல, ஆனால் கொஞ்சம் அந்த மதியானம் 12:30 அந்த லஞ்ச் டைம் வரும்போது எனக்கு அப்படியே கொஞ்சம் நினைவு திரும்ப ஆரம்பிச்சது. என் நினைவு திரும்பும் பொழுது எனக்குள்ள ஒரு வேதனை, ஐயோ இந்த நாளிலே என் இயேசு கிறிஸ்துவை நான் பார்த்து பேசி விசாரிக்க இன்னைக்கு முடியலையே. அவன் அடிபட்டதை குறித்து வருத்தப்படல, ஹாஸ்பிட்டல் இருக்கிறத பத்தி வருத்தப்படல, ஐயோ இன்னைக்கு இந்த 12:30 இந்த லஞ்ச் டைம்ல நான் என் இயேசு கிறிஸ்துவை நான் போய் பார்த்து பேசணுமே, இன்னைக்கு முடியாத நிலைமையில் நான் இங்கே அடிபட்டு கிடக்கிறனே, அதுதான் எனக்கு பெரிய மனசு வேதனையா போச்சு. ஐயோ இன்னைக்கு இப்படி ஆயிடுச்சு, இன்னைக்கு நான் அவரிடத்துல பேச முடியலையே. அந்த நேரத்திலே திடீரென்று ஒரு பெரிய பிரகாசமான வெளிச்சம் என்னை சூழ அடித்தது. டாக்டர்ஸ்க்கு அந்த வெளிச்சம் மட்டும்தான் தெரியும், ஆனா அந்த வெளிச்சத்துக்கு நடுவிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இறங்கி வந்து என் பக்கத்தில் நின்னார். இது அந்த டாக்டர்ஸ் யாருக்குமே தெரியாது, அந்த வெளிச்சத்தை தான் பார்த்தாங்க. அந்த வெளிச்சத்தின் அருகில் நடுவிலே இயேசு கிறிஸ்து இறங்கி வந்து நின்றார். நின்று என்னை பார்த்து சொன்னார், ஜிம் உன் நண்பனாகி இயேசு நான் வந்திருக்கிறேன். உன்னை பார்த்து சொன்னார், ஜிம் உன் நண்பனாகி இயேசு நான் வந்திருக்கிறேன். இதுவரைக்கும் நீ என்னை ஒவ்வொரு நாளிலும் நீ எனக்கு நண்பனா இருந்து நான் நல்லா இருக்கிறனா என்று என்னிடத்துல நீ வந்து என்கிட்ட பேசுவேன். ஒவ்வொரு நாளிலும் என்னோட நீ பேசுவ, நான் உன்னை நானும் எதிர்பார்த்துட்டு இருப்பேன். டெய்லி என்ன 12:30 நீ வரும்பொழுது நான் உன்னை ஆசையோடு எதிர்பார்த்துட்டு இருப்பேன். தினமும் நீ என்கிட்ட வந்து பேசுவேன், நீ ஒரு நண்பனாக என்கிட்ட வந்து நீ பேசுவேன். நானும் ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்துட்டு இருப்பேன். ஆனா இன்னைக்கு விபத்து நேரிட்ட உடனே உன் சரீரம் பாதிக்கப்பட்டிருக்கிறது, என்னை பார்க்க வர முடியல. ஆனால் என்னால உன்னை பார்க்காம இருக்க முடியல ஜி, அதனாலதான் நான் உன்னை தேடி வந்தேன். நீ என்ன இன்னைக்கு பார்க்க வர முடியலன்னு கவலைப்படாத, நான் அதனாலதான் உன்னை நான் பார்க்க வந்திருக்கிறேன். நீ இந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியில வர நாள் வரைக்கும் தினந்தோறும் நான் உன்னை பார்க்க வருவேன். தினமும் நான் வருவேன். டெய்லி நீ 12:30 நீ என்ன பார்க்க வருவில்ல, அதே டைம் டெய்லி நான் உன்னை பார்க்க வருவேன். ஒரு 10 நிமிஷம் என் கூட நீ பேசிட்டு போவில்லை, அதே போல டெய்லி நான் உன்னோட கூட வந்து ஒரு 10 நிமிஷம் பேசுவேன். உங்கள்கிட்ட நான் நேருக்கு நேர் வந்து நான் கூட பேசிட்டு நான் போவேன் ஜிம், பயப்படாத, உனக்கு ஒண்ணு ஆகாது, உன்னை பூரண சுகத்தோடு நான் உன்னை நான் கொண்டு போயிடுவேன், பயப்படாத என்று சொல்லி என்னை ஆசீர்வதித்து விட்டு இயேசு கிறிஸ்து மறைந்து போனார். தினந்தோறும் அதுதான் பாஸ்டர் நடக்குது என்று சொன்னான். ஜிம் இயேசு கிறிஸ்துவை ஒரு நண்பனாக பார்த்தார். இயேசு கிறிஸ்துவும் ஜிம்மை ஒரு நண்பனாகவே பார்த்தார். என்னைக்கு சொல்லுகிற நம்முடைய வாழ்க்கையில் அவரை ஏதோ ஒரு அந்நியராய் அல்ல, ஒரு நண்பராய் பார்க்கணும். இயேசு கிறிஸ்து சொல்றார், நீங்க என்னுடைய சிநேகிதர் என்றார். அவர் நம்மளை நண்பரா பார்க்கிறார், நாமும் அவர் ஒரு நண்பரை போல பார்க்கணும். அவரோட மனம் திறந்து பேசணும், அவர் சொல்றதையெல்லாம் செய்யணும். இப்படி இருந்தால் நிச்சயமா சொல்றேன், நம்ம தான் கர்த்தருக்கு ஃப்ரெண்ட்ஸா இருப்போம். அப்படி இருக்கும் பொழுது நமக்காக கர்த்தர் எதையுமே செய்வார். மார்த்தால் இடத்துல ஒரு விசேஷம் என்ன, வரவேற்கிற சுபாவம். மரியாள் இடத்துல ஒரு விசேஷம், அவருடைய வசனத்தை தாகத்தோடு கேட்கிற சுபாவம். லாசருவின் இடத்துல ஒரு விசேஷம், அவரிடத்திலே நண்பனாய் நெருங்கி பழகுகிற ஒரு வாழ்க்கை. இந்த மூணு இவங்ககிட்ட இருந்துச்சு. இதனால என்ன விசேஷம் கேளுங்க, யோவான் 11:5 வாசித்து முடிப்போம். யோவான் 11:5,
இயேசு மார்த்தாளிடத்திலும்
அவருடைய சகோதரியினிடத்திலும்
லாசருவினிடத்திலும்
அன்பாயிருந்தார். இதனாலதான் இயேசு கிறிஸ்து மூணு பேர் மேலே அன்பா இருந்தார். ஏன், ஒருவள் தன்னை ஏற்றுக்கொள்ளுகிறவள், அதனால அவ மேல் அன்பா இருந்தார். ஒருவள் தன்னுடைய வசனத்தை தாகத்தோடு கேட்கிறவள், அதனால அவ மேல் அன்பா இருந்தார். ஒருவன் தன்னிடத்தில் ஒரு ஃப்ரெண்டா மனம் திறந்து பழகுகிறவனா இருந்தான், அதனால் அவன் மேல அன்பா இருந்தார். அதனால கர்த்தருடைய சமூகத்தில் நீங்க நல்ல அவரை ஒவ்வொரு நாளிலும் கூப்பிடுங்க, அவருடைய வசனத்தை தாகத்தோடு கேளுங்க, அவரோடு நெருங்கி பழகுங்க. நம்ம மேலையும் கர்த்தர் ரொம்ப அன்பா இருப்பார், உங்களுக்காக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், தேங்க்யூ ஜீசஸ். இயேசு கிறிஸ்து, மார்த்தாள், மரியாள், லாசரு என்கிறதான இந்த சகோதர சகோதரிகளுக்கு பெரிய காரியம் செய்தார். லாசருவுக்கு இயேசு கிறிஸ்து மறுவாழ்வு கொடுத்தார். மார்த்தாளுக்கும் மரியாளுக்கும் இயேசு கிறிஸ்து அவருடைய எதிர்காலத்தை கர்த்தர் கொடுத்தார். இந்த மூணு பேருக்குமே இயேசு கிறிஸ்து நன்மை செய்தார். ஏன் தெரியுமா, இவங்க மூணு பேர் இடத்திலும் அவர் அன்பா இருந்தார். ஏன் இந்த மூணு பேர் இடத்தில் அவர் அவ்வளவு அன்பா இருந்தார் என்றால், அவரை வரவேற்கிற சுபாவம் மார்த்தாள் இடத்தில் இருந்தது, அதனால அவர் மேல் அன்பா இருந்தார். அவருடைய வசனத்தின் மேல் ரொம்ப தாகம் மரியாளுக்கு இருந்துச்சு, அதனாலே அவர் அவள் மேல் அன்பா இருந்தார். லாசரு அவரோடு நெருங்கி பழகுகிற ஒரு நல்ல நண்பனாய் இருந்தான், அதனாலே அவன் மேலே அவர் அன்பா இருந்தார். தேவ பிள்ளையே, கர்த்தர் நம்ம மேல அன்பா இருக்கணும், உங்க மேல அவர் அன்பா இருக்கணும். அதுக்கு நீங்க செய்ய வேண்டிய மூணு காரியத்தை இன்னைக்கு நீங்க பாத்தீங்க. ஒன்று, உங்க வாழ்க்கையில டெய்லி அவரை இன்வைட் பண்ணுங்க, கர்த்தர் உங்க மேல அன்பா இருப்பாரு. ரெண்டாவது, அவருடைய வசனத்தை ரொம்ப தாகத்தோடு கேளுங்க, கர்த்தர் உங்க மேல ரொம்ப அன்பா இருப்பாரு. மூணாவது, கர்த்தருடைய சமூகத்தில் நெருங்கி அவரோடு பழகுங்க. எந்த விண்ணப்பமும் பண்ணாம, ஆண்டவரே நீங்க நல்லா இருக்கீங்களா, ஆண்டவரே சாதாரண பேசுங்க, நீங்க எப்படி இருக்கிறீங்க பேசுங்க, அவரோடு நெருங்கி பழகுங்க. அவரோடு பழகி சமாதானமா இரும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆகினால் கர்த்தரோடு நெருங்கி பழகி சமாதானமாயிருங்கள், அதனால் உங்களுக்கு நன்மை வரும். நீங்கள் அவரோடு பழகி சமாதானமாயிருங்கள், அதனால் நன்மை வரும் என்று யோபு பக்தன் சொல்லுகிறான். ஆகினால் நீங்கள் அவரோடு பழகி சமாதானமாய் இருந்தீங்கன்னா உங்களுக்கு கர்த்தர் நன்மை செய்வார், நன்மை செய்வார், உங்க வாழ்க்கையில நன்மை செய்வார். பெரிய அற்புதங்களை அவங்களுக்கு செய்தது போல உங்க வாழ்க்கையிலும் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் அருமையான பிதாவே, தகப்பனே, இந்த நாளிலும் கூட எங்கள் ஆண்டவராகிய கர்த்தர் இந்த மார்த்தாள், மரியாள், லாசரு என்கிற நான் இந்த மூன்று பேருக்கு பெரிய அற்புதத்தை நீங்கள் செய்ததற்கான காரியங்களை நாங்கள் அறிந்து கொள்ளும்படி எங்கள் மனக்கண்களை திறந்து கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். அப்பா, நாங்களும் இந்த மார்த்தாளை போல் உம்மை அனுதினமும் வரவேற்கவும், மரியாளை போல தாகத்தோடு உம்முடைய வார்த்தைகளை கேட்கிற ஒரு பாக்கியவான்களாய் பாக்கியவதிகளாய் காணப்படவும், லாசருவை போல் உம்மிடத்தில் நெருங்கி பழகவும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க. கர்த்தராகி ஆண்டவர் எங்களை இப்படியே நடத்தி, ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் பெரிய ஆசீர்வாதங்களினால் நிரப்புவதற்காய் சோத்திரம். மகிமையில் எங்களை ஏற்றுக்கொள்ள போகிறதற்காய் சோத்திரம். பாதுகாத்துக் கொள்ளுங்க சபையார் ஒவ்வொருவர் மேலும் உடைய கிருபை இருப்பதாக. துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கு மாத்திரம் செலுத்துகிறோம், இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை சோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்தரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். இப்பொழுது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை வரைக்கும் எந்தெந்தைக்கும் நிறைவாய் தங்கியிருப்பதாக, ஆமென், ஆமென். சோத்திரம்.